ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. الذين يحملون العرش ومن حوله يسبحون بحمد ربهم ويؤمنون به ويستغفرون للذين آمنوا ربنا وسعت كل شيء رحمة وعلما فاغفر الذين تابوا واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பேருதவியால் அவனுடைய திருமறை குர்ஆனின் ஒரு சில திருவசனங்களுக்கும் அந்த வசனங்களின் விளக்கு உரையாக வாழ்ந்து வழிகாட்டிய நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளிலிருந்தும் ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் கூடியிருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இப்படிப்பட்ட ஒரு கூடுதல் இது மாதிரி விஷயங்களுக்காக நாம் சேர்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பான அம்சமாகும். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நேரங்களில் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தினுடைய தேவைகளை அடைந்து கொள்வதற்காக பல முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த உலகத்துடைய முயற்சிகளெல்லாம் நமக்கு சாதகமாக அது நமக்கு பயனுள்ளதாக அமைவதற்கு நாம் இது போன்ற சபைகளை முக்கியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய இறைவன் இருக்கிறான் என்று நம்பி வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் எல்லோருடைய ஒரு உண்மையான நோக்கம் நாம் எல்லாம் மரணமடைந்த பிறகு சொர்க்கம் செல்ல வேண்டும். சொர்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையின் பாக்கியமாக பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கு. அவர் சொர்க்கத்தை பெறுவதற்கு என்ன வழி? உலகத்தில் நம்ம நாம இந்த அரபு நாட்டுக்கு வந்திருக்கோம் சொன்னா நமக்கு என்ன சில பொறுப்பாளர்கள், நாம் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அவர்கள் சொன்னது போல செய்தால்தான் அதற்கான பலனை நாம் பெற முடிகிறது. நாம் எல்லாம் பார்க்கிறோம். அப்ப நாம் யாருக்காக பரிசு வந்திருக்கிறோமோ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், எப்படி தொடர்பு கொள்வது என்பது போன்ற செய்திகளை எல்லாம் தெரிந்துதான் அந்த அந்த பணியில் நம்ம தோக்குறோம். அது தெரியாமல் யாருமே தோக்குறது இல்லை. அதே அப்படி தெரியாமல் அந்த பணியை தோக்குறாங்க, அந்த பணியில் வெற்றி பெறுவதும் இல்லை. அதனால நாம் சொர்க்கம் என்றால் யாருக்குரியது? சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுக்குரிய ஒன்று. அதாவது உலகத்தில் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஒவ்வொருவரும் ஒரு வகையான இடத்திற்கு கடைகளுக்கு பகுதிகளுக்கு சொந்தக்காரம் இருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அல்லாஹ் சொந்தமாக்கி தந்து விட்டான். ஆனால் சொர்க்கத்தை அல்லாஹுத்தாலா தன்னுடைய முழு அதிகாரத்தில் வைத்து அதை பிறகு கொடுக்க இருக்கிறான். அப்ப சொர்க்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? குரானி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம்தான் சொர்க்கத்து. ஆனால் அந்த ரெண்டு விஷயங்களை நாம் விரிவாக தெரிந்து கொண்டால் சொர்க்கம் போக முடியும். அல்லாஹ் குரான் நிறைய சொல்லும் போது இன்னல்லதீன் ஸாலிஹாத் காலத்திலும் ஜன்னாத்து ஃபிர்தௌஸி ருசுலாகிறான், யாரெல்லாம் என்னை நம்பி நல்ல காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தின் தோட்டங்கள் இருக்கின்றன. அந்த சொர்க்கத்திலே ஒருத்தன் நுழைந்து விட்டால் அதை விட்டு வெளியே போக வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு வராது, அங்கேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். அப்படி உயர்ந்த சொர்க்கங்கள் இருக்கின்றன. அவ ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்னு சொல்லக்கூடிய சொர்க்கம் தான் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம். அதை பெறுவதற்கு அல்லாஹ் அந்த சொர்க்க சொந்தக்காரன் என்ன சொல்ற, ரெண்டே ரெண்டு தான், ஒன்று இறை நம்பிக்கை, ரெண்டாவது நல்ல அமல்கள். அப்போ அல்லாஹை நம்புவதும் நல்ல காரியங்களை செய்வதும் இந்த ரெண்டு இருந்தால் சொர்க்கம் போயிடலாம். அப்ப இந்த ரெண்டு அம்சங்களை புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமான அம்சம். அது ரசூல் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வாகிய அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதற்காக நடந்து நீங்கள் சென்றால் அல்ல வாகனித்தால் அப்ப அல்லாஹ் யாருன்னு தெரியணும். அப்படி தெரிந்து கொள்வதற்காக நாம் பயணம் மேற்கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அவனுக்கு சொர்க்கத்திலே பாதை அல்லாஹ் எளிதாக்கி கொடுக்கிறான். அப்ப சொர்க்கங்கிற அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு லேசா போகணும், சிரமம் இல்லாம கஷ்டம் இல்லாம போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்லாஹை புரிந்து கொள்வதற்காக தன்னுடைய பயணத்தை நேரத்தை நோக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய சொல்றான். அப்ப யா இதா இருந்தாலும் சரிதான், அதுக்கு சின்ன ஒரு முயற்சி, அதற்காக பயணம், அப்படியெல்லாம் முயற்சித்தால் தான் என்ன செய்ய முடியாத காரியம் செய்ய முடியும். அதே போல சொர்க்கம் அடைவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னது அல்லாஹை தெரிந்து கொள்வதற்காக அவரவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்ப நாம எதிர எடுத்து போற வர்றோம், அந்த பயணங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக அமையும். இது மாதிரி பயணம் முக்கியமா இருக்கும், நம்முடைய நடைகள்ல நம்முடைய முயற்சிகள்ல வாகனத்திலே நடந்தோ இது போன்ற சபைகளை தேடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேடா நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை லேசாக்கி தருகிறான். அப்ப இந்த வழி நம்ம போனா சொர்க்கம் நம்ம நோக்கி வருது. இந்த வழி அல்லாத வேற எந்த பழியோட வழியில் பயணம் செய்தாலும் அவன் சொர்க்கத்தை லேசாக அடைந்து கொள்ள முடியாது. அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த சபைக்கு ஒரு பெரிய சிறப்பு சொன்னாங்க. உலகத்தில் வேற எந்த சபைக்கு ரசூலுல்லாஹி சொல்லவே இல்லை. இது மாதிரி நம்ம கூடுற இந்த சபை இருக்குத, இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு கொண்டோம்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னால் மனதில் அமைதி ஏற்படுகிறது. இன்னைக்கு மன அமைதியின்மையினால மனிதன் ரொம்ப கடுமையாக கஷ்டப்படுகிறதை பார்க்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துருப்பான், உட்காந்து ஒரு சீட்டு பிடிச்ச உடனே செய்வாங்க இன்னொரு சீட்டு படுத்துவான். அவனுக்கு பக்கத்தில் என்னப்பா அவன் கேட்ட என்ன சொல்கிறான், மனதில் அமைதி இல்லை, அது ஒரு பழமன்னு சொல்லுவான், புண்பட்ட மனசு போய் விட்டு ஆட்டுன்னு சொன்னாங்கன்னு ஆட்டிகிட்டு கேட்பான். அதனால நிம்மதி வருமானு கேட்டால் இருக்க நிம்மே தொலைஞ்சு போய் கூடுதலாக தன்மை அப்படியே ஆய எந்தளவுக்கு ஆயிடுறாங்க, தற்கொலை பண்ணுறதுல வந்துடுறான். தான் நிலைக்கு நடக்கலைன்னு சொன்ன உடனே மனதில் அமைதி இல்லைன்ற உடனே அது எதனாலே வாழ்க்கையில் பல்வேறான தோல்வி, சில பெண் கடைய முடியல, பெண் ஆண் கடைய முடியல, நான் தெரிஞ்சு நான் நினைத்த வேலை கிடைக்கல, நான் நினைத்த வீடு கிடைக்கல, இப்படியெல்லாம் பார்த்து மனித இழந்து போய் என்ன செய்யறது கடைசியில் தன்னையே மாய்த்து கொள்கிறான். இப்படி நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த சபை அல்லாஹ்வுடைய தூதர் வானத்திற்கும் பூமிக்கும் இந்த அகில உலகத்திற்கும் சொந்தக்காராய் அல்லாஹ் என்ற அரசர் அவர்களுடைய அடிமையாக இருந்த நபிசல்லா சொல்லக்கூடிய என்னதுன்னா இது போல சபையில கலந்துகிட்டா உள்ளத்தில் அமைதி ஏற்படுகிறது. எப்படி அமைதி ஏற்படும், மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இப்ப நாம இருக்கிறோம், நம்ம ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வகையான துறையில் இருக்கிறோம். ஆனா பிறக்கும் போது யாருக்காவது இந்த துறை தெரியுமா, யாருக்குமே தெரியாது. எங்க யாரு பிறந்தாலும் அரச வீட்டில் பிறந்தாலும் சரிதான், அல்ல ஒரு நபியுடைய வீட்டில் பிறந்தாலும் சரிதான், அவன் பிறக்கிற போது நிர்வாணமாகத்தான் பிறக்கிறான். பிறக்கிற போது யாருமே கையில் எதுவுமே கொண்டு வெறும் கையோடு தான் வரலாம் செய்கிறோம். ஆனால் உலகத்திற்கு வந்த பிறகுதான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மனிதன் பல்வேறு துறைகளுக்கு சொந்தக்காரனாக பல விஷயம் அடைந்து கொள்ள முடியும் மனுஷனாக மாறுறான். அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது, நம்ம வர்றதுக்கு முன்னாலும் படைச்சு வச்சுட்டான் அல்லாஹ் சொல்லி யாய்னாஸ் என்ன சொல்கிறேன், மக்களே அழைக்கிறான், அழைத்தது முழுவதும் ரப்பக்கும் உங்களை எல்லாம் படைத்து பாதுகாத்து வளர்த்து வருகிற ஒருவர் இருக்கிறான், அவனை நீங்க வணங்குங்க. அல்ல குரான்ல அதிகமா சொல்லி ரப்பு ரப்பு வார்த்தையை பயன்படுத்துறான். இந்த துளிகளை பாருங்க, இந்த ரப்புங்கிற வார்த்தை அதிகமாக இடந்தது. அவன் ரப்புன ஒரு பொருளை படைத்து பக்குவப்படுத்தி பாதுகாத்து வளர்த்து வருகிறான். இது அல்லாஹ் மட்டும்தான் இந்த அதிகாரம். ஒரு பொருளை உருவாக்கி அதை படைச்சு பருவத்திற்கேற்ப அதுக்கு தேவையான எல்லாம் கொடுக்கிற ஒரு பெரிய ஆற்றல் சக்தி அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு. அதனால மக்கள் அழகு பொதுவாக எல்லாம் அழைக்கும் போது, மக்களே உங்களை படைத்தவரை நீங்கள் வணங்குங்கள். அவங்களோட படைக்கல, வல்லவீனன் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உலகத்தில் யாரெல்லாம் இந்த அத்தனை பேரையும் படைத்தவன். இது இஸ்லாமத்தில் உண்மையிலே இஸ்லாமியனாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் குர்ஆனை படித்து விட்டால், அந்த குர்ஆனை புரிந்து அதை படிக்கவும் செய்ய ஆரம்பிச்சிட்டா, அவனுக்கு கிடைக்கிற ஞானம், அவனுக்கு கிடைக்கிற மனநிறைவு யாரும் கிடைக்கவே செய்யாது. ஏன்னா நீங்க முஸ்லீம் அல்லாதவரை யாரும் எடுத்துடுங்க, அவங்க அவனுடைய கொள்கையை மதத்தை பரப்புறவங்கள்ட்ட போய் ஏதாவது நம்ம ரெண்டு மூணு கேள்வி கேட்டால் செய்ய முடியாது, அவங்களால பதில் சொல்ல முடியாது. சின்ன கேள்வி கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் முஸ்லீம்களுக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். எப்போ சொல்ல முடியும், ஆனால் நிறைய முஸ்லீம் இருக்கு. நீங்கள் நினைச்சுங்க, உங்கள்கிட்ட வந்து இஸ்லாம் கேட்கறாரு சொல்லுவீங்க, உங்கள்கிட்ட வந்து இஸ்லாம் கேட்கறாரு சொல்லுவீங்க, சொல்லி விடுப்பீங்களா? பரவாயில்ல, நல்ல பரவாயில்ல, எரிசிவான் கேட்டுக்கிட்டா நாளைக்கு வாங்கன்றுவாங்க. அவர் டாக்டர் இருப்பார், இன்ஜினியர் இருப்பார், கமாண்டர் இருப்பார், பல துறைகளே இருப்பார். ஏன்னா நான் அனுபவிச்சு விடுறேன், அல்லாவுடைய வந்து 40 வருஷம் இதுலேயே நான் இருந்துட்டுருக்கிறேன். நம்ம அனுபவத்தில் போய் கேட்டோடனே நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவார். சொல்லிட்டு என்ன செய்வார் தெரியுமா, என்ன செய்வார், உங்களுக்கு யாருமே அனுபவம் இல்லைன்னா அவர் என்ன செய்வார் என்றால், அவர் ஆஃபீஸார் பார்த்து நாளைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வர வயசுலாம் சொல்லி கொடுங்க. அப்ப என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது, அவன் எனக்கு இஸ்லாம்டா என்னன்னு தெரியாது, நீங்க சொல்லிக் கொடுங்க, இப்படிதான் நினைச்சுக்கிறான். ஆனா முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் சொன்னா அவன் முஸ்லீமா இருக்கக்கூடிய குர்ஆன் படிச்சாதான் முஸ்லீம். நான் தேசி கூப்பிட்டுறேங்கண்ணா, முஸ்லீமோட சொன்னா குர்ஆன் படிச்சிருக்கணும். இப்ப நீங்க இன்ஜினியர் சொல்லுங்க, படிக்காம இன்ஜினியர் முடியுமா? நான் ஒரு இன்ஜினியருங்க, என்ன படிச்சிருக்கேன், ஒன்றும் படிக்கல, எனக்கு பழக்கம் இருக்கு, அனுபவம் இருக்கு, எல்லாம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி யாரையும் சேர்த்து வாங்கலாம். இப்போ படித்தவர்கள் பார்த்தா எந்த மெயில் பார்த்தாலும் என்ன எடுக்கிறாங்க, அனுபவியோடு இருக்கிறது கண்டிப்பாக. அப்போ படித்து அனுபவப்படணுங்கிறது உலகத்தில் எல்லாரும் விளங்கி வச்சுருக்கிறான். ஒரு முஸ்லீம் பொறுத்த நீங்கள் முஸ்லீம் ஒரு தொழிலாளர் பிடிச்சி கண்டு பாருங்களேன், ஒரு 40 வருஷம் நான் தொழிலாளர் ஊரில் பிடிச்சி நீங்கள் தொழுகிறீங்களே, எவ்வளோ நாள் நான் 40 வருஷம் சின்ன பிள்ளையே தொழிட்டுருக்கேன். தொழுக எப்போ கடமை கடக்கும் வந்து யாருக்கும் வரும், யாருக்கும் வரும், அவர் செய்கிறது என்னென்னு தெரியாது, அது கோவம் வந்துடும். கேட்கும்போது விளக்கத்துக்கு தெரிஞ்சு என்ன செய்வாங்க, அவங்க வேலைக்கு கேட்டு பாருங்களேன், கேட்டவன் அவன் சடையோட சொல்லிடுவான், என்ன வேண்டும் ஏன் கேட்டு விட மாட்டேங்கிறாரான்னு. அந்த அளவுக்கு சொல்லியா அதை தெரிஞ்சுக்கிறான். அப்போ தொழக்கூடிய ஆற்றல் தொழுகைன்னா என்னங்க, தொழுகை எப்போ கடமையாச்சு, எங்கே கடமையாச்சு, எப்படி கடமை சொல்ல தெரியல. அவன் தொழுகிறார், சின்ன பிள்ளையே தொழுகிட்டு இருக்கிறார். அப்போ முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முஸ்லீமை சொல்லிக் கொண்டார்களே தவிர அவர்களெல்லாம் என்ன செய்யலை, தான் முஸ்லீம் என்பதற்கு அடையாளம் என்ன, ஆதாரம் என்ன, அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்க. அதனால் தயவுசு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நம்ம முஸ்லீம் சொல்லிக் கொடுத்ததுக்கு முதல் அடிப்படை என்னதான், குர்ஆனை படிக்கிறான். ஏன்னா நம்ம வரலாறு தெரியும், நாம் ஏற்றுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு வரையில் இடையில வந்த விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த பேசி முடிச்சோடனே சில கேள்வி கேட்பாங்க, நான் பேசின பேச்சு ஏதாவது பரிசு தரப்போறாங்க. நாம் தலைவராக ஏற்றுக்கொண்ட நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது வரைக்கும் அவங்க யாரு கிடையாது, நபி கிடையாது. 40 வயது வரைக்கும் நபி கிடையாது. அவ நபி இல்லைன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அல்லாவே சொல்றான் நபி பார்த்து. நமக்குலாம் நல்ல பாடங்களும் ஒரு சின்ன சொல்றா, வல்லுஹா வயல்லை சஜா மா வந்து அரபுக்கோ மா கலா வல்லா அப்படி சொல்லுவேன். வஜதக்க லாலன் பகதா, வஜதக்க லாலன் பகதா தேர்வு செய்வதற்காக பார்க்கும் போது எப்படி இருந்தால் லாலன் வழி தவறியவராக இருந்தாய். சரியான யாரும் தெரியல, அல்லாஹ் யார் நபியாக தேர்வு செய்ய போறானோ அப்படி தேர்வு செய்யக்கூடப்பட்ட அந்த வயசுல 40 வயசு வரைக்கும் என்ன தெரியலங்கிறாள்? சரியான வழி என்ன என்று தெரியாமல் இருந்தா வரதா, உனக்கு சரியான வழியை நான் காட்டி கொடுத்துக்கிறாங்க. அவன் நபியாக ஆகிற வரைக்கும் அவனுக்கு சரியான வழி தெரியல. அதனாலதான் அவங்க ஹிரா குகையில, ஹிராகன் அங்க இருக்கும்போது என்ன செய்யறாங்க, தனியா இருக்கிறான். தனியா இருந்தாங்கன்னு எதற்காக இருந்தாங்கன்னா, நம்ம எப்படி நாட்டில் வந்து சில நேரத்தில் மனசு சங்கடப்படும் தனியாக உட்காரமோ அது மாதிரி தான் உட்கார்ந்தாங்க. நாம் ஒரு நல்ல அதாவது இறைவன் பற்றி தெரிஞ்சுக்கணும், இறைவன் பற்றி படிச்சுக்கணும். அந்த இடத்துல பொதுவாக அவங்க மனசில் அவங்களுக்கு இந்த நாட்டில் நடக்கிற நடப்புகள் சூழ்நிலாம் பார்த்து ரொம்ப வெறுப்பு கஷ்டமாக இருந்துச்சு. அவன் தனிமையாக போய் உட்கார்ந்துருக்கிற போது அவங்களை உட்காரணுங்கிற ஆசை வந்துச்சான். ஏன்னா சில கனவுகள் கண்டாங்க நபியாவுக்கு முன்னால். அதனால ஒரு நாள், இரண்டு நாள், பல நாளுக்கு தேவையான உணவெல்லாம் எடுத்து போய் உட்கார்ந்துக்கிறான். சில நேரத்தில் போகிறவங்க வராட்டா ஹதீஜா என்ன செய்வாங்க, தேடி போய் சாப்பிட கொடுத்துருவாங்களாம் இன்னும் ஆழக்காலமே என்று. அப்போ அந்த அளவுக்கு சில நேரம் தனியாக இருந்தான். அப்படி தனிமையாக இருக்கும்போது ஜிப்ரீல் வந்தார். ஜிப்ரீல் வந்து தனியாக, நீங்கள் தனியாக வந்தார் ரூமில் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பாரு, தனியாக கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு டடல் கவு தந்தா என்ன செய்வீங்க, பயந்துருவோம். எல்லாருக்கும் அனுபவம் அதுலேயும் திறந்த வர்ற ஆளை பார்த்து நமக்கு அனுபவம் இல்லாமல் வச்சுருங்க, பார்த்தே இல்லை என்ன செய்வோம். சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் மூத்தாயிடுவோம், அந்தளவுக்கு பயந்துருவான். என் மனசு இயல்பாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி பார்த்தோட கொஞ்சம் பயம் பார்த்தோட அவர் வந்தோட என்ன செய்தார்ண்டா, கட்டி பிடிச்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பயம் வந்து என்ன கட்டி பிடிக்க பிடிச்சி இருக்கிறான் படியில. நம்ம என்ன சொல்லுவோம், குர்ஆன் படிங்கன்னா நேரம் இல்லைங்க, அல்லது எனக்கு ஓக தெரியாது, அப்படியே வளர்ந்துட்டேன், அப்படியே சரி பரவாயில்ல. இப்போ நம்மளாம் திரும்பி ஓய்ந்தான்னு சொன்னால் நீங்கள் சண்டைக்கு வந்துடுவீங்க, நீ யாருக்கு சொல்கிறதுக்கு. அப்படி எல்லாம் இந்த கிளாஸ் 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 வராமல் இருந்தீங்க, நாளை இருந்து அடுத்த வாரம் கண்டிப்பாக படிச்சோன்னு சொன்னிச்சுங்க. இங்கே இருக்கிறாள் நிறைய பேர் வர மாட்டீங்க, ஏன்னா இவன் படிச்சுட்டு ரொம்ப ஆர்டர் போடலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய பணி, மலக்கு மலக்குன்னு சொல்லக்கூடிய யாருன்னு அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை செய்து தான் தீர்வான். வேறு வேலை செய்ய மாட்டான். நம்ம நேரம் மாற்றோம், நம்மள்ட்ட எதை சொல்கிறப்ப அது மாற்றம் செய்வோம். ஆனால் மலக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அல்லாஹ் அவனுக்கு அவனை டூட்டியோ அதை மட்டும்தான் செய்வான். அல்லாஹ் என்ன சொல்லி விட்டுருக்கான், அவனை படிக்கிறது தான் வரணும்னு. அதெல்லாம் கட்டி பிடிச்சோட என்ன செய்யறாங்கன்னா, போதற்கு படிக்கலாம் வா அம்மா அதை கார் இக்கிற குரான் முதல் வசனம் தான் இருக்கிற படி தான். இஸ்லாத்துல முக்கியமான அம்சம் என்னதே படி அப்படிங்கிறதான். அவன் படின்னு சொன்ன படிக்க தெரியாதான், மாணவி காரி படிக்க, ஏன் உண்மை தான். 40 வயசு வரையில அவங்க யார்த்தையும் படிச்சது இல்லை. அவன் படிக்க தெரியாத போய் படிக்க படிக்க முடியுமா, படிக்க முடியாது. படிக்க தெரியாது சொன்ன மலக்கு விடலை, தெரியாத பரவாயில்ல நீ எதையாவது செய்யிட்டு சொல்லிட்டு விட போல. திரும்ப கட்டி முடிச்சார், திரும்ப படினார், அப்பவும் வரல. 3 தடவை அப்படி செய்து கட்டி அணைக்க சொல்ல சொல்கிறாங்க, கட்டி அணைக்கும் எனக்கு அப்படி எனக்கு ஆபத்துமான பயந்து அந்த அளவுக்கு கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிச்சி விட்ட உடனே ரசூல் படிக்க ஆரம்பித்தான், இக்ர பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான் அலக், இக்ர வரப்பு கலக்கரம் அல்லதி அல்லம் இன்சான் மாலமி அல்லம் அல்லம் இன்சான் மாலமி ஆலம், இப்படி 5 வசனம் இறங்கிச்சு. அப்போ இஸ்லாத்துடைய சிறப்பான அம்சமே படிங்கிறது தான். படின்னு சொன்ன மாதிரி இஸ்லாத் சொன்ன மாதிரி வேறு யாரும் சொன்னதே இல்லை. அவன் படிக்கிற வார்த்தையை மிக முக்கியமாக வலியுறுத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தான். ரசூலை படிக்க தெரியாது சொன்னால் 1 தடவைக்கு 3 தடவை கட்டி பிடிச்சி உறுதியாக பிடிச்சி விட்டோட படிக்க ஆரம்பிச்சான். என்ன படிக்கணும், அபி இக்ரம் ரப்பி கல்லை ஹலக். அப்போ வந்து அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக படித்து கொடுத்த பாடம். இப்போ இந்த நபிக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தானே தவிர, படித்து கொடுக்கும்போது நபிக்கு அவர் யாருன்னு தெரியல. யாரும் தெரியல, வந்தவர் யாருன்னு தெரியல. அப்ப அவர் கட்டி பிடிச்சாரு, என்ன பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்டா, அப்படி படிச்சு முடிச்ச பிறகு பயம் வந்துருச்சு. வீட்டுக்கு வரும்போது பயந்துகிட்டே வர்றாங்க. அவங்க பயந்துகிட்டு வந்து என்ன சொன்னாங்க, என்ன மூடி போடுன்னாங்க, மறைவிட்டேன் மூடி போட்டாங்க. என்ன பயந்து வர ஆரம்பிச்சு நம்ம என்ன சொல்றாரு, என்னங்க எங்க என்ன கேட்கக்கூடாது, நம்மளால செய்வா கூட 2 அடி பிள்ளைகள் வந்து எடுத்து 2 அடிப்பா, எங்களை பிற எங்களை விழுந்த, ஏன் பயந்தேன். அவனே பயந்து வர்றான், கூட அடி போடுவான். ஆனால் ரசூலோட வயசுல மூத்தவங்க பாருங்க, மூடி போடுங்கன்னு சரி மூடி போட்டான். கொஞ்ச நேரம் பயம்லாம் போன பிறகு என்னங்க நடந்துச்சு கேட்கலாம். அந்த மாதிரி நம்ம அங்கே தனியாக உட்காந்துருந்தேன், ஒரு மனுஷன் வந்தாரு கட்டி பிடிச்சி அணைச்ச உடனே, ஏன்னா மலக்கு வந்தாலும் என்ன தொடர்ந்து வருவாங்க, மனசு வந்துடும் மலக்க மலக்கு அவருக்குன்னு தனி சொந்தம் தான் யாரும் தெரியாது, மனித உருவம் வருவான். அவன் கட்டி பிடிச்சாரு இந்த மாதிரி என்ன படிக்க சொல்றாரு, படித்தான் எனக்கு பயமா இருக்குது அப்படி நட்டுக்கிறான். அப்போ ஆறு சொன்னாங்க, மனைவி பயப்படாதீங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். மனைவி புத்தர்கள் மனைவி கூட என்ன பயங்காட்டுவாங்க, இவனே பயந்து வருவான் கூட என்ன ஆச்சு என்னாச்சு, அவர்கள் பயந்து இருக்கிறது கூட கொஞ்சம் ஆய்விடும். ஆனால் அவங்க அப்படி சொல்லாம சொன்னாங்க பயப்படாங்க. கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் ஆணையாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான், உங்களை கேவலப்படுத்த மாட்டான் ஆனு சொன்னாங்க. சரி வல்லாஹின்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க யாரு கிடையாது, யாரு கிடையாது, முஸ்லீம். யார் முஸ்லீம் இல்லை, கதீஜா. இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் அவங்க முஸ்லீமா இல்லை, ஆனால் அவங்க பேர் என்னதான், இந்த பேரில் இப்போ நிறைய பேர் முஸ்லீமா இருக்காங்க. அந்த கதீஜா எப்படி முஸ்லீமா இல்லாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி பேர்ல இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. கேள்வி என் பேர் கதீஜா தான் முஸ்லீம் அவனு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் இப்படி சொல்லிட்டே செய்தாங்கன்னா என்ன காரணம் சொன்னாங்கன்னு பாருங்க. நீங்கள் வந்து அல்ல அவனை கேவலப்படுத்த மாட்டான் கைவிட மாட்டான்னு சொன்னதுக்கு என்ன காரணம், இப்போ நம்ம ஒரு ஆளை நல்லவன் சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவோம், அவர் அஞ்சு தான் தூங்குறாருங்க, ரொம்ப பேனதான் தூங்குறாரு, குரான்லாம் ஓடுறாரு, விக்கிரி செய்கிறாரு, தசமி அதுதான் சொல்லுவோம். அது உண்மையிலே ஏன்னா நமக்கு அதான் பயிரங்க வணக்கங்களா தெரியுது. ஆனால் கதீஜா அதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் அப்போ இல்லை, அது செய்யலை. அப்போ அதெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தை என்னண்டா, அல்ல கேள்வி ஏன் கைவிட மாட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொந்த பந்தத்தை அரவணைக்கிறீர்கள். நபி ஆவதுக்கு முன்னாலே அவங்க செய்த ஒரு நல்ல வேலை என்னது, சொந்தக்காரர்களை அரவணைத்துக் கொள்வார்கள். இஸ்லாத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கும், நீங்கள் வழி தெரியாமல் யாராவது வந்தால் வழிகாட்டுகிறீர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்காக நீங்கள் உழைத்துக் கொடுக்கிறீர்கள். தான் யாரா வழி கேட்டு வந்தா சில பேர் இருக்கிற வழி விட்டு வேற வழி காட்டிவிடுவான் அப்படிலாம் இருக்காங்க. அப்பவே நபியாது முன்னாலேயே வழிகாட்டக்குள்ளாக இருந்தார். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, விபத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்காக நீங்கள் உதவுகிறீர்கள், மொத்தத்தில் சமுதாயத்தில் ஏற்படுகிற சில கஷ்டங்களை நீங்களாக தாங்கிக் கொள்ளுகிறீர்கள். அதனால எல்லாம் மனுஷன் மாட்டான் கைவிட மாட்டான், அதோட நிப்பாட்டில் அவங்க. இதுக்கு என்ன தீர்வு, இந்த மாதிரி பார்த்து வந்துட்டாங்க, அந்த 40 வயசு வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சி யாரும் நடக்கல, தன்னுடைய நல்ல இளமை பருவத்தில் தன்னை விட 15 வயது அதிகமான பெண்கள் அமைச்சாங்க. அப்போ அல்ல அதெல்லாம் பெரிய ஒரு அவங்களுக்கு பெரிய அனுபவத்தையும் கொடுத்தான். ஏன்னா அவங்க சிறு வயசு கல்யாணம் வச்சுக்கோங்க, ஒரு வேலை ஏன்னா இவங்க பயப்படுத்தி அவங்க செய்வாங்க, கூட கொஞ்சம் பயந்துருவாங்க, அவங்க அதெல்லாம் பாருங்க பொறுமையாக இருந்து அப்படின்னா அவங்களுக்கு கவலைப்படாது இவங்களோட இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே அழைச்சிட்டு போகிறாங்க. யார் கிடச்சிக்கணும், அன்னைக்கு அந்த காலத்தில் வரத்தத்துக்கு நௌஃபல்னு ஒரு ஆள் இருந்தார், அவரே அந்த காலத்திலேயே அந்த அரிய ஒட்டுமொத்தமாக மக்கள் அறியாமையில் மனத்தன வாழ்க்கையில் கண்ட கழுதையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிற மோசமான காலம் அது. அரபு நாட்டுடைய நபிகள் நாயக் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக முந்தி வாழ்ந்த காலத்தை இன்றைக்கு வரலன்னு சொல்லுவாங்க, ஜாஹிலியாமா மடையர்கள் வாழ்ந்த காலம். அப்போ மடத்தனம் சொல்றதுக்கு என்னெல்லாம் இருக்கணும், அத்தனை பேர் இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு, அவ்வளோ குடி கொலை கொள்ளை விபச்சாரம் அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒருத்தன் பல மாதம் குளிச்சு போன மது அறிஞ்சு தான் பெரும் பேசுவாராம், நான் குளிச்ச மது எப்படி பண்ண தெரியுமா என்று பேசக்கூடாது, அது மாதிரி ஒருத்தர் வந்து பகைச்சு கொள்றது இதுலாம் ரொம்ப தீவிரமா இருந்தான். அப்ப அதுக்கெல்லாம் இஸ்லாத்துல இப்பவும் சொல்லக்கூடிய காலம் என்னது, ஜாகிலியா மட்டும் இல்லை, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஜாகிலியா காலத்துல இந்த மாதிரி வந்து மோத்தானாண்டு அவன் யாராக மாட்டான், முஸ்லீமா இருக்க மாட்டான் சொல்ல சொல்றான். அது அந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கை. அப்ப அந்த மாதிரி ஆ காலத்திலேயே அவர் என்ன செய்தார்னா வேதத்தை படித்தார். எந்த வேதத்தை படிச்சிருப்பாரு, இஞ்சி தௌரா, ஏன்னா அப்ப என்ன இருந்துச்சு அதுதான் இருந்துச்சு. அப்போ அந்த படித்த ஆண்ட கூப்பிட்டு போய் வர எல்லா காலத்துலேயும் மக்களுக்கு தான் தெரியாட்டா கூட நல்ல வழி தெரியாட்ட கூட என்ன வச்சுருப்பாங்க, தெரிஞ்ச ஆளை கொஞ்சம் பேர் கண்டு வச்சுப்பாங்க, அவருமே கழுங்க சொல்லுவார் எனக்கு தெரியாத அவரும் தெரியும் எப்படி வச்சுருக்காங்க. அது மாதிரி கதீஜா செய்தாங்கன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சான், கொஞ்சம் உறவும் கூட சகோதரம் தெரிஞ்சு உறவும் இருக்குது, அவர் அங்கே போய் கூட்டு போய் சொன்னாங்க இந்த மாதிரி சகோதரம் என்னமோ சொல்கிறாரு கேளுங்க வேண்டாங்க. அப்போ அவர் கேட்குற என்னங்க என்னாச்சுங்கிற அப்போ நடந்து அப்படியே சொல்கிறாங்க. அப்ப இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, கடைசி நபி யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கதான் எல்லா நபிமார்களுக்கும் யாரு தலைவர். அப்ப உலகத்தில் உள்ள நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக சிறந்த ஒரு நபி, அப்ப எல்லாத்தையும் விட சிறந்தவங்க யார் தான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நடந்த நிகழ்ச்சி என்னன்னு தெரியல. யார் சொல்லி கொடுக்குறா? வரக்காங்க சொல்றாரு. உன் வந்தால் யார் தெரியுமில்ல? ஜிப்ரீன் ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. அப்ப ஜிப்ரீல் வந்த அவர் யார் தெரியுமில்ல? உலகத்தில் எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் யாருன்னு அவர் தான் செய்வாரு, தேர்வு செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொடுத்துட்டு போவாரு. நீங்க இதை போய் உங்க மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஒன்று அடிச்சு என்ன செய்வாங்க, ஊரை விட்டு வெளியாக்கிடுவாங்க. இப்போ இவ்வளோ செய்தி அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அப்படிங்களா, வேதம் யாருக்கு இறங்கியதோ அவருக்கு வேதம் தான் என்னன்னு தெரியல. அப்ப இந்த வேதத்தை முதல்ல ரசூலை படிச்சிருந்தாங்கன்னா என்ன வந்திருக்காது? பயம் வந்திருக்காது. நீ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஜமாத்து வந்து ஒரு தெருல வந்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. இன்னும் போலீஸ் கண்டு பயந்து ஓடுற மாதிரி ஓடுவான். நம்மளும் தெரியும், நம்மளும் தெரியாமல் ஓடவிட்டு ரொம்ப வளர்ந்து வச்சு ஓட விட்டு அந்த அளவுக்கு பயப்படாது. அப்ப என்ன அவனுக்கு அதெல்லாம் பார்த்தா, அவனை பார்த்தா எவ்வளவு பிடிக்க வர மாதிரி போலீஸ் மாதிரி தெரியுது. ஏன்னா அதுலயே அவனுக்கு பழக்கமே இல்லை. பள்ளிக்கு போய் தொழுது எனக்கு பழக்கம் இல்லாத வந்து பார்த்தா அப்படி ஓடுவாங்க. அப்ப தெரியாம இருக்கிறான், எதுவும் தெரியாத பயந்த வரும். அப்ப நபிக்கு இதை படிச்சிருந்தா பயப்பட மாட்டாங்க. ஆனா இதை யார் படிச்சிருக்கிறா? வரக்கா படிச்சிருக்கிறார். இப்ப உங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, சில விஷயத்த துணுக்கு சொல்றேன். நாட்டுல இப்ப சில பேர் நல்ல சிந்தனையாக வருவாங்க. சிந்தனையாக வர்றவங்க அவங்களுடைய சிந்தனைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து என்ன செய்வான்டா, நான் பகுத்தறிவா, ஏன்னா மனசுக்கு எப்போது பகுத்தறிவு இருக்குது. ஆனால் பகுத்தறிவாதி பகுத்தறிவலே சிந்தித்து அதன் மூலமாகவே நல்ல செய்வன் நினச்சா அவன் யாராயிடுவான்? மறுப்பாயிடும், முட்டாளம் ஆகிடுவான். எல்லா அயோக்கியத்தான் செய்யறது. இப்போ நம்ம நாட்டில் பகிரங்கமாக துணிஞ்சு திருடுறவங்க யார் சொல்லுவோம்? அவங்களாம் ஏன் அவங்கள அறிவில்லாதனா? அல்ல, நம்ம ஏதாவது காணாம போன்னு போய் சொன்னா நான் அப்படி வாங்கி தரங்கலாம். என்ன அர்த்தம்? அவரு தெரியுது யாரும் அவ எல்லாம் கான்டாக்ட் பயங்கரமா போய் நம்ம நாட்டில் பார்க்கணும், துணிஞ்சு வீட்டில் போய் திருட முடியும். அவங்களும் ஒரு ஆளா இருக்கான். அப்ப பகுத்தறிவாதியினால எல்லா பகுத்துணர் முடியாது நமக்கு தெரியுது. மட்டும் இல்லாம பகுத்தறிவாதிக்கு மட்டும்தான் வேலை வந்திருக்கு. நம்ம தான் சிறந்த ஆளுங்க, நமக்கு வேலை தேவையா? நம்ம செஞ்சு வாழ வேண்டியதானே. மிருகத்துக்கோ கடல் வாழ்ப்பாளிகளுக்கோ எதுக்குமே எனக்கு கிடையாது, பறவைகளும் கிடையாது. அப்ப பகுத்தறிவு உள்ளவருக்கு தான் வேலை வந்திருக்கு. அப்ப பகுத்தறிவு உள்ளவன் தான் சரியான வழி போகமான தெரிஞ்சு அல்ல வேதத்தை கொடுத்துருக்கான். அவ வேதத்தை படிப்பதன் மூலமாகத்தான், வேதங்கள் அல்லாவுடைய நூலை புத்தகத்தை படிப்பதன் மூலமாகத்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். அப்ப அதனாலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வேதத்தை படிக்காதனால அவங்களுக்கு வந்தது யாருன்னு தெரியல. அதனால இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவரா, வரக்கம் தான் சிறந்தவரா? அது எப்படி முஹம்மது தெரியலையே அப்படின்னு சில பேர் பேசுறாங்கண்டா, நாங்கள் சஹாபாக்களோட சிறந்தவர்கள், சில முட்டாள்கள். அப்போ அவங்களுக்கு விஷயம் தெரியல. என்ன சஹா யாரும் உங்களுக்கு தெரியாம நல்லது அப்படின்னு சொல்லி கூட்டம் நம்ம நாட்டில் வந்துட்டான். என்ன நல்ல தெளிவாக சிந்தனை வந்திருக்கணும். என்ன எங்கே போயிட்டாங்க அப்படி ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி அவங்க ஆய்வு எங்கே போய் நிற்கிது கடைசியில்? சஹாபாக்களை விட நாங்கள் சிறந்தவரிய அவர்களுக்கு அன்றைய காலத்தில் இந்த விஞ்ஞானம் தெரியுமா? இன்னைக்கு உள்ள விஞ்ஞான சயின்ஸில் யாரும் தெரியாது. இந்த போனை வச்சு பேசுங்க சாப்பாடு பேச தெரியுமா? அப்போ நவீன சாதனங்கள் நிறைய வந்துருச்சு. மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீ கம்ப்யூட்டருக்குள்ள அதை வச்சு ஒரு அடி அடித்து ஜிப்ரீல் அடித்தா அது எத்தனை கிதாபில் இருக்கோ அத்தனை கிதாபில் ஜிப்ரீல் இருப்பார். வந்து எங்கெல்லாம் ஜிப்ரீல் அது சம்மதம் அது அரிசி பூரா வந்துடுது. இது சஹாபாக்கள் தெரியுமா? தெரியுமாங்க? தெரியாது. ஏன் தெரியாது? கம்ப்யூட்டர் இப்போ தான் வந்திருக்குது. அப்போ கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து இப்போ நான் கேட்குறேன் என்ன கேள்வி என்னன்னா, கம்ப்யூட்டர் சிறந்ததா கம்ப்யூட்டரை பார்த்து படித்த இந்த ஆளுக சிறந்தவனா? கம்ப்யூட்டர் சரி, கம்ப்யூட்டர் உருவாக்குறவர் சிறந்ததா கம்ப்யூட்டர் சிறந்ததா? கம்ப்யூட்டர் உருவாக்குறவருக்கு தேவையான சாதனை கொடுத்தவன் சார் இப்படியும் கேள்வி வச்சுக்கோங்க, கடைசியில் ஒன்றும் பேசிக்க முடியாது. ஆக ஒரே ஒரு பதில் என்னது, இதெல்லாம் யார் தந்தது என்று தெரிந்து அல்ஹம்துலில்லான்னு சொல்ற நான் வந்த யாரு சிறந்தவர், எனக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்தாங்க அல்ஹம்துலில்லாஹ் வந்து எல்லா போல அவனுக்கு இப்படி சொல்றவன் யாரு சிறந்தவர். அதனால எனக்கு தெரிந்து உனக்கு தெரியல, உனக்கு தெரிந்து எனக்கு அதை வச்சுதான் சிறப்பு கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம படைச்சிட்டு நமக்கு படைச்சதுக்கெல்லாம் தேவையான தந்தவன் யாரு? அல்லாஹ். இப்படி விளங்கிட்டான சிறந்த ஆயிடுவான். இந்த பண்பில் முதன்மையான பண்புக்குரிய திறந்த அரசு சாத்திருந்தான். அப்ப எது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் அவன் என்ன உணர்ந்துச்சு, அல்லாஹ் தந்தான். அதனாலதான் தாய்களை போய் இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது அடி கடுமையான அடி, எந்த அளவு அடினா அது வரலாறு படிச்சு பார்த்தா ரத்த அவன் தலையில இருந்து வளர்ந்து ரத்தம் செய்து உடம்புறா வழி இழக்குச்சு. அப்ப ரசூல் என்ன சொன்னாங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது, யாரெல்லாம் என்னை நீ கோபப்படாமல் இருந்தால், இந்த மக்கள் எல்லாம் என்னை வெறுத்தாலும் நீ என்னை வெறுக்காமல் அதுவே எனக்கு போதும். அப்ப யார் மேல ஆத்திரம் வரல, அடிச்ச மக்கள் மேல ஆத்திரம் வரல, அவன் நாடு நடத்தின மக்கள் மேல ஆத்திரம் வரல, அவங்களுக்கு என்ன எண்ணம் வச்சு எல்லாம் நம்மளை கோவப்படாமல் இருந்தா போதும். அப்ப அந்த பணிக்காக வந்த பிறகு இப்படி ஒரு நிலை வந்துச்சு. அதனால ஒரு இடைச்சியா சொன்னேன், அதனால சிறப்பம்சம் எந்த சிறப்பம்சங்கள்லாம் படிச்சதுனால பெரிய அறிவாளினால பெரிய சொந்த பல்வேறு இடங்களுக்கு சொந்த அதெல்லாம் வரது போறதில்லை. இதெல்லாம் தந்தவ யாரு என்று எண்ணி அதற்கு நன்றி செய்யக்கூடிய உணர்வுள்ளவன் யாரு, சிறந்தவன். அல்லாஹ் பார்த்து சிறந்தவன் சொல்றோம். அதனால இதுகளையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து சொல்லக்கூடாது. அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரே அறிவு பண்ணி பாருங்க. நம்ம பிள்ளைகளு, நீங்க நான் சில பிள்ளைங்க படிச்சு கொடுக்குறேன், அரை படிச்சு போனா அவனுக்கு என்ன தெரியல, தமிழ் தெரியல. அவன் என்ன நினைக்கிறான், என்ன எந்த ஆளு அரை படிச்சுக்காரு, தமிழ் தெரியல, இங்கிலீஷ் தெரியலையே அப்படிங்கிறான். அப்ப அவங்க படிச்சு நான் இங்கிலீஷ் படிக்க வேண்டியிருக்கு, அதனால இப்ப அந்த பாடம் தளபடுது, நம்ம படிச்சு கொடுக்க முடியல. அப்ப இப்ப வந்து இங்கிலீஷ் தெரியாது என்னை விட அவன் யாரு கிட்ட இப்படி நினைக்க வேண்டியிருக்க, அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன ஒவ்வொரு துறையிலையும் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஞானம் கொடுத்துருக்கிறான். அப்ப வரத்தாய் சொல்றேன், திசையை சொன்ன சொல்ல ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, என்ன எங்க மக்கள் வெளியாக்கிடுவாங்களோ அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சர்வசாதாரணம் சொன்னார், ஒண்ணு மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த உலகத்தில் இந்த ஏகத்துவ கொள்கையை அல்லாவை பற்றி என்ன சொல்ல அவங்களும் இந்த நிலைமை வேண்டாம். அப்ப அவங்களுக்கு தெரியல, ஆச்சரியப்படுக்கிறாங்க. ஏன்டா அவங்க நினைச்சாங்க அந்த அவங்க வாழக்கூடிய அந்த காலம் மக்கள்லாம் நபி பேர் அவ்வளவு பெரிய அனுபவிச்சிருந்தான். எப்ப நபி அவருக்கு முன்னாலே அவங்க மேல அளப்பெரிய அனுபவிச்சிருந்தாங்க, மரியாதைச்சிருந்தாங்க, அவர் சொன்னா சரியா இருக்கும் என்றெல்லாம் நினைத்தார்கள். அவங்க ஒரு தீர்வு சொன்னா தீர்வு கேட்டு நடப்போம், இப்படி எல்லாம் முடிவு வச்சிருந்தாங்க. இவ்வளவும் செய்த ஒரு ஆளை நாடு நடத்தவங்க இவ்வளவு ஆச்சரியம். இந்த ஆச்சரியம் யாருக்கு வரல, வரக்காக்கு வரல. ஏன் வரல, அதுக்கு அவன் வேதத்தை படிக்கிறார், வேதத்தால. அப்ப நான் இப்ப சொல்லுக்கும் சொல்ல வந்து என்னன்னா, நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு மூமி நிலை நம்பிக்கை சொல்லுவதாக இருந்தால் அவர்களுக்கு எதை பற்றி ஞானம் இருக்கணும், திருமறை குர்ஆனை பற்றி. அப்ப குர்ஆனை படிக்கிறது பார்த்து படிச்சாதான் அர்த்தம் இல்லை. ஏன்னா ரசூல் சலை என்ன செய்ய தெரியாது, பார்த்து படிக்க தெரியாது, எழுதவோ எழுதி பார்த்து படிக்க தெரியாது. அப்ப படிப்பது என்பது பல வகை இருக்கு, பார்த்தும் படிக்கலாம், பார்த்து படித்தவர் சொல்வதை கேட்டும் படிக்கலாம், அல்ல எங்கோ கேட்கிற சத்தத்தை கேட்டு செய்யலாம், நம்ம படிச்சுக்கலாம். ஆக என்ன படிக்கலாம் இப்படியாவது. அப்ப திருமறை குர்ஆனை படித்து அதன் அடிப்படை தன்னுடைய நம்பிக்கை அமைத்துக் கொண்டால், அதன் அடிப்படை தன்னுடைய நல்ல காரியங்களை செய்த அவங்க தான் யாரு, முஸ்லிம், அவங்க தான் மூமின், அவர்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். இந்த அடிப்படை இல்லாமல் குர்ஆன், அந்த குர்ஆனுடைய விளக்கம், ஹதீஸ், இந்த ரெண்டையும் தெரிந்து கொள்ளாமல் ஒரு மனிதன் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் அதற்கு அல்லாஹ் அவர்கள் பலர்கள். ஒரு தடவை உதயபாரதி இல்லாம உட்கார்ந்து அவர்கள் பள்ளியில உட்கார்ந்துக்கிறான். அப்ப ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், தொழுது விட்டு போகும்போது அவரை அழைக்கிறார்கள். அழைச்சு நீங்க எவ்வளவு நாள் தொழுவீங்க அழுகிறார். அப்ப நான் பசங்க தொழில் அப்படின்னு சொன்னார். அம்மா சொன்னாங்க, நீ இதே போல தொழுது மரணம் அடைந்தால் நீங்க சொர்க்கம் போக முடியாது, அழகத்துக்கு தான் செல்வீர்கள். எத்தனை வருஷம், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, எத்தனை வருஷம், 40 வருஷம். அப்ப என்ன அர்த்தம்டா, அவர் ரசூல் சொன்னா சொல்றான், அவர் தொழுத தொழுத யாருடைய தொழுகையா இல்லை, அல்லாஹ்வுடைய தூத செல்லல்லாஹுவின் காட்டிய தொழுகையாக இல்லை. அவ தொழுகையை நம்ம தொழுகிறதா இருந்தா அந்த தொழுகை யார் ஒன்று வந்திருக்கணும், ரசூல் செல்லல்லாஹுவின் வந்திருக்கணும். அப்ப ஏன்னா இந்த திரு இஸ்லாம் என்பது அல்லாஹ் சொன்னதாக இருக்கணும். அந்த அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹு இதெல்லாம் சொன்னாங்களோ செய்தாங்களோ அதுவாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இல்லாத ஒன்றுக்கு பேர் என்ன கிடையாது, இஸ்லாம் கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி தொழுதுனா ஒரு தொழுது கிடையாது இறைவேலாம் சொன்னான். அதனால நாமும் கொஞ்சம் கவனத்தை, இது மாதிரி இந்த மாதிரி சபைக்கெல்லாம் வரும்போது நான் அவங்க டைரி எழுதுறாங்க, இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொடுக்கணும், ஒரு சின்ன ஒரு பேப்பர், ஒரு புத்தகம், ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் அதற்கு தேவை கொண்டு போகிறோம்ல, குளிர்கால வந்தோட ஞாபகம் செய்கிறோம், போன் பண்ணி சொல்லுவேன் எங்கே ஒரு கடுமையான குளிர் இருக்குது, வரும்போது செய்யுங்க, அதை தான் ட்ரெஸ்லாம் கொண்டு வாங்க. யாரை பார்த்தாலும் அதுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கிக்கணும் போடுறோம், அப்போ எடுத்து கூட பாதுகாக்கணும். இப்படி வந்தால் சரி, அப்போ எல்லா அவற்றுக்கு எதுக்கு இருந்தாலும் அதுக்கு தயாரிப்போடு போகிறோம். எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு உணவு எல்லாம் தயார் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் நம்ம நம்பி பாதுகாத்துக் கொள்வதற்கு. அதே போல் இது ஒரு கல்வி சபை. இந்த சபை எவ்வளோ பெரிய சிறப்பான சபை பாருங்க. இங்கே இருந்து செய்திகளை எல்லாம் இந்த நம்ம பேசிருக்கிறோமே, இந்த செய்தி யார்கிட்ட போவோம்? அல்லாட்ட போவோம். யார் மூலமா? மலக்கள் மூலமா. இப்போ இந்த சபையில் மலக்கள் இருக்கிறாங்க. சில மலக்கள் டியூட்டி என்னென்னா அவங்க சுற்றி கொண்டே வருவார்கள். எங்காவது இது மாதிரி நிகழ்ச்சி நடந்தால் உடனே செய்வாங்க, அந்த உட்காந்துலாம் உட்கார்ந்து முடிஞ்ச வரை இருந்து விட்டு என்ன செய்ய செய்தி போய் அதை சொல்லுவாங்க. ஏன் நல்லா செய்ய சொன்னு சொன்னால், மலக்கள் தான் முதல்ல யாரை பற்றி குறை சொல்லுவாங்க? மனிதன் பற்றி. இவங்களே படைக்க போகிற இவங்க ஒரே குலகாரணம் கொள்ளக்காரணம் ஆச்ச அப்படின்னு சொன்னவங்க. அப்போ அவங்கள இப்படி ஆள் இருக்கிறாமே பாரு என்ன நல்லா வச்சுருக்கான். பார்த்துட்ட செய்தி போய் எது சொல்லவும் செய்வாங்க. அந்த மலக்குகள் சொல்லுவாங்க, அந்த வந்தவங்களில் ஒரு சில பேர் இதுக்காக வேண்டி வரல, வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்கு வந்தவங்க செய்தாங்க, வந்து உட்கார்ந்துட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இவர்கள் இந்த சபையில் கலந்து கொண்டதால் அவளுடைய பாவம் அன்னைக்கு விட்டு போய்விட்டது. ஏன்னா இங்கே பேசப்படக்கூடிய செய்தி உலகத்தில் வேறு எங்கும் பேசப்பட நினைச்சு நேர் மாற்றம் அப்படிதானே. இப்போ நமக்கு பேச எதை பற்றி பேசுவோம்? அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல், எதோ ஒரு இருக்கார். அப்போ இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் ஒரு மனிதனை மனிதனாக முஸ்லீமாக வாழ வைத்து சொர்க்கத்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு செயல். அதனால் இங்கே ரமணி சபை வசதிகள் சபை ஒரு டைரி வச்சுக்கோங்க, பேப்பரான இப்படித்தான் இங்கே போயிடும். ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம், இங்கே அடுத்த வர வரவங்கள்ட்ட போனால் என்ன நடந்து கேட்டுப்பாருங்களேன். கொஞ்சம் சொன்னார், கொஞ்சம் செய்தெல்லாம் சொன்னார், ஆனால் சொன்ன சரியாக நினைவில்லை. ஒரு சில பேருக்கு லேசாக ஞாபகம், ஒரு சில பேர் கேட்ட நேரம் மாற்றமாக சொல்லி போயிடுவாங்க. இப்படிலாம் நடக்கும். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ நினைவாக வச்சுக்க முடியாது. நம்ம வாரத்தில் எத்தனை ஜிம்மா போகிறோம்? ஜிம்மா போகக்கூடியவங்க மாதத்தில் ஒரு நாலு ஜிம்மா குறைஞ்சிச்சாலும் அஞ்சு வரும். யாருக்காவது எத்தனை ஆயிரம் படித்தான்னு சொல்ல தெரியுமா? வேற எங்கேயா சும்மா வருவோமா? ஒரு அரை மணி நேரம் கவனம் சும்மா இருந்து யாரும் வருவோமா? எங்கே இருந்தாலும் ஏதாவது பலனோடு தான் போவோம். அதோட ஏதாவது லாபம் தானே போவோம். அங்கே இருந்தே போச்சு சொல்லுறீங்க, அங்கே ஒன்றும் இல்லை இப்படி சொல்லிடுவாங்க. அப்போ நமக்கு போகிறதா இருந்தால் ஏதாவது லாபம் கிடைக்கணும், அது நமக்கு ஏதாவது கிடைக்கணும் எண்ணம் இருக்குது. அப்போ ஜிம்மாவுக்கு போகிறப்ப ஜிம்மா தொழுதுன்னு சொன்னமே தவிர ஜிம்மா என்ன சொன்னாங்க? அட ஒரு நாலு ஆய் சொல்ல மாட்டாங்களா? ஒரு நாலு ஒரு ஹரிசா ஒரு ஆயத்தை படிக்கிறோமா? அவன் இல்லை. அப்போ என்னென்ன நமக்கு அது முக்கியத்துவம் இல்லை. அது இன்னும் சொல்ல போனால் அரபு நாட்டில் அரபு பேசுகிறாங்க, நம்ம நாட்டிலையும் கேட்க தயாராக இல்லையே. நம்ம நாட்டில் மெம்பர்லேருந்து இறங்கத்துக்குள்ள போய் சேர்ந்துறாங்க நிறைய பேர். அது வரை வெளியே பேசிட்டு நின்று காமச்சொல்லி ஓடி போய் கற்றுறாங்க, தொழுதான் போச்சு முடிச்சுறாங்க. அப்போ இந்த மாதிரி சபைக்கு வரக்கூடிய நீங்கள் கொஞ்சம் தயாரிப்போட. ஏன்னா இதெல்லாம் நம்ம அல்லா நமக்கு நாளைக்கு அல்லாட்ட ஒரு காரணம் தான். எத்தனையோ வேலைக்கு போனேன், இங்கே போகும் பேசி ஒரு பேனா பெருசு எல்லாம் கொண்டு போனேன், நோட்டஸ் எழுதுனேன், இந்த ஆயத்தை படித்தேன். அப்போ எழுதக்கூடிய நீங்கள் படிங்க. நான் சொல்லக்கூடிய வசனம் இப்போ ஒரு வருஷம் சொல்ல சொல்லுங்க, அந்த அசனை நீங்கள் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா குரான் இன்றைக்கு அல்லாட்ட பெரிய கிருப்பை. நெட்டில் போய் நம்ம வேலை செய்கிறோம், இந்த கூகுளில் நீங்கள் போனீங்கன்னா கூகுள் வசதி உள்ளவங்க வார்த்தைக்கு வாரி தமிழ் தரஞ்சுமான தடிச்சிங்க, சூரத்து வார்த்தை அளவுக்கு கொஞ்சம் பாடம் முடியாது நடத்திட்டு வரீங்க, அதெல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் வந்தீங்களா? நீங்கள் அதெல்லாம் படித்து பார்க்கலாம், வார்த்தைக்கு வார்த்தை அளவு தான் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக்கலாம். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு விடக்கூடிய அளவு எல்லா வகையான வசதிகளும் கம்ப்யூட்டரில் புக்குகளில் எல்லாம் வந்துருச்சு. அப்போ தரஞ்சுமா இன்னைக்கு ஃப்ரீயாகவே எல்லா வசதியும் காசு ஊற்று வாங்குவாங்க. எதை மட்டும் காசு வாங்குறதில்ல, தரஞ்சு மட்டும் வாங்குறதில்ல, குரான் மட்டும் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஊருக்கு போகிறது ஒரு நாளைக்கு முன்னால் ரெண்டு நாளைக்கு மூணு அந்த போகிற அன்னைக்கு வந்து ஒரு குரான் தான் கொடுக்கலாம். அடையா எதனா ஊருக்கு கொண்டு போகிறேன் யாருக்கு அப்படி கேட்போம். அப்போ என்ன இதை மட்டும் வாங்குறதில்ல. இப்போ நம்மளை அறியாமலேயே நாம் எது நம்ம கூட வரப்போகுதோ அதுக்காக முயற்சி எடுக்கிறது இல்லை. நீ வாங்கின ஜாமான் கூட வந்துருமா? ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வச்சுக்கோங்க, அந்த பத்தாயிரம் ஜாமான் வாங்கிட்டு எல்லாம் பார்த்தா கூட ஏர்போர்ட்டில் ஏறும்போது ரூபு போயிடுச்சு. இது ஒரு பிட்டு நம்ம கூட வருமா? அப்போ இவ்வளோ காசு வச்சு பாருங்க, இந்த காசு வரப்போறது இல்லை. ஆனால் ஒரு குரானுக்கு காசு கொடுத்து வாங்கியிருந்தா இந்த குரானை படிக்கணும் அமைச்சர் வாங்கினா அது என்ன செய்வோம் கூட வரும். அப்போ எது நம்ம கூட வருமோ அதற்காக நம்ம போய் அது தெரியலை நமக்கு. அப்போ காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய உணர்வுகளில் சிந்தனைகளில் நாம் செய்யக்கூடிய செயல்களில் இது மாதிரி விஷயங்களும் உள்ள கிடந்தரல. அதனால் என் செய்யுங்க, கொஞ்சம் கவனம் செலுத்தி இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. என்ன ரசோ சொன்னாங்க பாருங்க, உலகத்தில் உம்ரா குரான்னு சொல்ல வராங்க, உங்கள்கிட்ட உம்ரா குரான்னு சொன்னி என்ன சொல்லுவீங்க? துவா செய்யுங்க. இன்னும் பழக்கம் உம்ரா குரான் துவா செய்யுங்க. அது மாதிரி நம்மளை விட ஒரு நல்ல தொழிலாளி இருந்தால் துவா செய்யுங்க, பெரிய துவா செய்யுங்க. அப்போ இதெல்லாம் துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்காக துவா செய்கிறாங்க. எல்லா காலத்திலையும் சஹாபாக்களும் செய்தாங்க. இனி உலகமுடைய காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் துவாவோடு இருக்கு. என்ன துவா? அது ரசூலுல்லாஹ் துவா செய்ய, நல்ல அல்லாஹ் இம்ரான் சமிய மகாலத்தி வாஹா வத்தாஹா கமா வாஹா கமா கால் என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், என்னுடைய வாயிலிருந்து வருகிற வசனங்களை செய்திகளை விஷயங்களை யாரெல்லாம் தெரிந்து அதை மனதில் பதிய வைத்து பிற மக்களுக்கு சொல்கிறான். வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை செழிப்பாக ஆக்குவாயாக. மனதை வாழ்க்கையில் செழிப்பு சந்தோஷம் நிம்மதி வருகிறதா அதுக்கு ரசூல் என்ன சொல்கிறாங்க, ஏன் வார்த்தை நீ கேளுங்க. ஏன் ரசூல் வார்த்தை யார் வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப என்னுடைய வாயில் வருகிற வார்த்தையை கவனமாக கேளுங்கள். கேட்கிறாங்க விட்டுங்கிறாய் மனசில் பதிய வைங்க. பதிய வைக்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துங்கள். அதை பிற மக்களுக்கும் சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடிய உடைய வாழ்க்கையை எல்லாம் செழிப்பாக்குவாயாக. நீங்கள் நல்லா யோசி பாருங்க, வரலாற்றிலேயே குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வசதி வாய்ப்போடு ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்த ஒருவர் கூட யார் மட்டும்தான்? ரசூலும் சஹாபாக்களும் தான். இத்தனை வருஷத்தில் 23 வருஷத்தில் அவங்களை தேடி ஆட்சி அதிகாரங்கள் சொத்து செல்வாக்கள் நிறைய வந்து குமிஞ்சிச்சு. அப்போ இதெல்லாம் வருவதற்கு எது காரணம்? இதெல்லாம் இது உலகத்து நோக்கம் இல்லை, அதுவும் கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய தூரை வழிகாட்டுவதனை படித்து நாம் அதை பாடமாக்கி அதை பலருக்கும் பசுமையாக்கிற பரவச் செய்கிற போது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கை எல்லா வசதியும் செய்து நமக்கு வந்து சேருகிறார். அப்ப நாம் இந்த துவாவுக்கு நம்முடைய நம்மளை ஆளாக்கிறதுக்கு நல்லா பயன்படுத்தும். என்னது குறைந்த வசதி சொல்லக்கூடிய ஒரு வசனம் இத்தனாத்தியா வசனம் ஹதீஸ் கிதாப் வருது. எனக்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நெட்டில் போய் புகாரி தமிழ் நினச்சா என்ன செய்யுது, எல்லா பாவம் வருது. தமிழ் முஸ்லீம் தமிழ் திரும்ப எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் பயன்படுத்தாமல் நம்ம துப்பாக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு நம்ம குறைஞ்ச முடிச்சு இந்த மாதிரி சபையில் கலந்து கொள்ளும் போது அந்த வசதி எழுதி வச்சு அதை படித்து அதை நம்ம பாடமாக்கி பிற மக்களுக்கும் சொல்கிற பழக்கம் நம்மள்கிட்ட வந்துச்சுன்னா நாம் நேர்மையான ஒழுங்கான அப்படி மக்களாக மாறிடும். ஆனால் ஒவ்வொருவரும் இது போன்ற சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர வேண்டும். நம்மளை அவங்க கூட என் கூட இல்லாமல் நாம செயல் வருவதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏன் இது எந்த வழி சொர்க்கத்திற்கு லேசாக செல்வது? சொர்க்கம் மட்டும் இல்லை, லேசா லேசா போனது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்ம லேசம் என்ன வாங்க, நீங்கள் யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 100 ரியால் தரணும் பேசு டெய்லிக்கு வந்துருக்குன்னு சொல்லி வரலாம் பண்ணிடலாம். வண்டியை பார்ப்பீங்களா உருவாக ஒரு ஐ செய்கிறாரு. நாளை வந்து எங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் சரியாக 7 மணிக்கு வருகிறார்களோ அவளுக்கெல்லாம் ஒவ்வொரு 100 ரியால் கொடுப்பேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. டியூட்டி போவாங்களா? யார் என்னை கூட்டு ஃபோன் பண்ணி தான் அங்கே நிற்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்கள ஓடி விட்டுருவாங்க. ஏன்னா 100 ரியாலை மதிப்பு நமக்கு அவளுக்கு பெருசாக தெரியுது. ஆனால் இதே நிலை நேரு மாற்றம் யார் இருந்தா சகாபாக்கா அவங்க என்ன செய்ய மார்க்கத்திற்காக என்ன செய்த முக்கியத்துவம் கொடுத்தான். அல்லாஹ்வை தேடி தான் முக்கியத்துவம் ரசூல் தினமுடைய. அதுதான் இந்த காசுகளுக்கெல்லாம் அசலான காசு வழங்கி வச்சிருந்தாங்க. ரசூல் எப்படி சகாபாக்கள் உருவாக்குறாங்க, முதலாம் கூட்டிட்டு இருக்க கேட்குறாங்க. உங்களுக்கு உகால் என்று ஒரு கடைவி இருக்கு, உகால் அந்த கடைவி பேர். அந்த கடைவீதி மதினால ஃபேமஸ் கடைவீதி. அந்த கடைவீதியில் கிடைக்கிற ஒட்டகத்துக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு. அந்த கடைவீதியில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொந்த பந்தத்தை முறித்து கொள்ளாமல் எந்த தவறும் அநியாயம் செய்யாமல் ஒரு கொழுத்த ஒட்டகம் கிடைக்கும்னு ஆசைப்படுகிறீர்களான்னு கேட்டான். அந்த காலத்தில் கொழுத்த ஒட்டகம் தான் வந்து பெரிய பணம். இப்போ ஒட்டகம் நிறைய யார் ஏவன் பெரிய பணக்காரன். ஏன்னா ஒட்டகத்துடைய சக்காத்தில் கணக்கு பார்த்தா முதல் 20 வரும் ஒட்டகத்தை வந்து வரும். அப்போ அந்த கொழுத்த ஒட்டகம் நீ எந்த உழைப்பும் முயற்சியும் செய்யாமல் ரெண்டு விஷயம் அநியாயம் செய்ய அநியாயம் செய்யாம சொந்த வந்தது குறிக்காம. ஏன்னா திடீர் பணக்காரனாயிட்ட ரெண்டு ஒன்று இருக்கும். என்ன செய்யப்பாங்க அங்கேருந்து கூட்டு கணக்கெல்லாம் தப்பா எழுதி வச்சு என்ன செய்வான், தனித்தனியாக ஒதுக்கியிருப்பான். அல்லது எங்கேயாவது மோசடி பண்ணிருந்துருப்பான். நம்ம கண்ணு அப்படிதானே என்ன பிரி வீடு கட்டுறாங்க, சும்மா இருந்தான் என்ன பண்ணிட்டான், ஏதோ பண்ணிட்டான். அப்படி நம்ம சொல்லுவோம். அப்புறம் அசுரம் ரெண்டே சொல்றாங்க, நீங்க யாருக்கும் தவறு சொந்த பந்தத்தை முடிக்காமல் தவறும் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் அந்த கடைவீதியிலிருந்து கொழுத்த ஒட்டு ஆசைப்படுகிறீர்களான்னு கேட்டான். அப்ப சகா என்ன சொல்லி பண்ண நினைக்கிறீங்க?
பாருங்க
கேட்டு என்ன சொன்னாங்க, அப்படி கிடைக்க வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் தொழுது விட்டு ஒரு ஆயத்தை படிக்கவோ படித்து கொடுக்கவோ செய்தால் அந்த ஒரு கொடுத்த ஒட்டகைக்கு சமம். இப்படி எத்தனை ஆயத்தினை படிக்கவோ படித்து கொடுக்க செய்தீர்களோ அது உங்களுக்கு அந்த ஒட்டகத்துக்கு சமம்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் யாரும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல. என்ன நீ ஒட்டாந்தான் சொல்லிட்டு ஆயத்து படிச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்கல. நம்மளை கூட்டு நாளைக்கு 100 ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து படிச்சுக்கிட்டு போனா அப்ப வருவோம்ப்பா. என்ன நீ ஒட்ட 100 ரூபா தரேன்னு சொல்லி கூட்டு ஆயத்து படிச்சு விட்டுறிய என்ன அவன் கேட்டுருவோம். ஆனா அவன் கேட்கல. இது ரெண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் தெரியாதா இருக்காது.
அதை விட
அது தெரியுது இல்ல சம்பந்தம் ரெண்டுக்கு என்ன தொடரும். ஒரு கொளுத்த ஒட்டம் ஒருத்தருக்கு 1000 ஒட்டம் இருக்கு வச்சுக்கோங்க. அது ஒரு 1000 வீடு இருக்குது, 1000 ஏக்கர் இருக்குது, கணக்கெல்லாம் சொத்து வச்சு வச்சுக்கலாம். அவன் முஸ்லீம் இல்லை, மூத்தா விட்டாங்க, என்ன பிரயோஜனம்? அவர் அடக்குனதுலேருந்து வாழ்க்கை எப்படி ஆக போகுது, எப்படி ஆக போகுது சொல்ல
மாட்டேங்கிறீங்க.
நரக வாழ்க்கை மாதிரி கபூர் வச்ச உடனேயே ஒன்று ரெண்டில் ஒன்று, ஒன்று நரக நெருப்பு அங்கே நெருப்பு அல்ல என்னதே சொர்க்கத்துடைய சுகம், ரெண்டில் ஒன்று சொல்ல சொன்னான். அப்போ உலகத்தில் மனித பெரிய பாக்கியங்களை பெற்றான், வசதியை பெற்றான், வாய்ப்பு பெற்றான், ஆட்சி அதிகாரத்தை பெற்றான், இவ்வளோலாம் பெற்ற ஒரு மனிதன் இறை நம்பிக்கையை ஏகத்துவத்தை அல்லாத ஒருவன் என்ற சிந்தனையை பெறாமல் மூத்தாகிவிட்டால் அது என்ன கிடைக்கும் போறதில்லை
சொர்க்கடி.
அப்போ இவ்வளோ இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க, அடக்கும்போது 1 ஏக்கர் ஒதுக்குப்பா அவனுக்கு, ஒதுக்குவாங்களா? இங்கே யாரும் அவனுக்கு அவன் மட்டும் இருக்கட்டும் யாரும் சொல்லுவானா? ஆனால் ஒரு 1000 ஏக்கர் தலைமையில் வச்சு அடக்கணுமே, அடக்குவானா? ஏன்னா 1000 வீணாக்குற அங்கே வச்ச வீணா போயிட்டு இடராட்டுறோம், தங்கப்பள்ளி கட்டிடம் புடிங்கி விடுமா, ஏன் அங்கே வச்ச வீணாக்குன்னு தெரியும். அப்போ மனுஷனுக்கு தெரியும் அவன் போட்டுருக்கும் போது எல்லா ஆளத்தையும் காட்டிடுவான். அவன் பெரிய ஜவுளி கடை முதலியாக இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய போகிறது இல்லை, அவங்க நல்ல உயர்ந்து தெரிய போடப்படுறாங்க, என்ன செய்வாங்க? கபன் யோசி பாருங்க, இந்த கபன் துணியோட போக போறோம் நம்ம, வெறும் கையோட கபன் துணியோட போக போறோம். சரி, நல்ல வீட்டில் பெரிய பணக்காரால வந்து மனைவி என் கணவன் இல்லாட வாழ்க்கை இல்லை, அது மாதிரி மன கணவன் வந்து என் மனைவியோட வாழ்க்கையில் ரெண்டு பேரும் மொத்தம் பண்ண வச்சுங்க, வீட்டில் வச்சுக்குவாங்களா? ஒரு வாரத்துக்கு அழுகிட்டே வச்சுக்க, நீ அழுகிட்டா தூக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க, டக்கு அழுகுன்றும். ஏன் மைத வீட்டில் வச்சுக்க முடியுமா? தூங்க முடியாத. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் பேயா மாறிடும், ஏன்னா எங்கள் வாப்ப பேயா வந்திருக்கலாம். அப்படி இப்படி வாப்ப போய் பேன்னு சொல்லலாம், கொஞ்சம் யோசிச்சானா? வாப்பு உமாவ பேய்ங்கிறான், அப்புறம் மனுஷன் பேயாச்சு தெரிக்கிறான். இதுதாங்க வாழ்க்கை. அப்போ நாம் உலகத்தில் வாழும்போது நாம் பெற்ற பாக்கியம்னு சொல்வதாக இருந்தால் அது மறுமைக்குரிய பாக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ அவளுடைய பாக்கியத்தை கிடைக்கிறதா என்ன செய்யணும்? குரான் அதெல்லாம் சொல்லலாம், ஒட்டகத்தை மட்டும் தேடாதீங்க. ஒட்டகத்தை தேடுவதாக இருந்தால் நீங்கள் தேடக்கூடிய பொருள் ஹலாலான வழியில் கிடைத்ததா என்பதை தெரிந்து கொள்வதற்கு என்ன தேவை? குரான் தேவை, ஹதீஸ் தேவை. அவர் தேடிக்கொண்ட அந்த பொருளை எப்படி பாதுகாக்க வேண்டும், எவ்வளோ இருந்தால் அதற்கு நீங்கள் தரம் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், அதுக்கு என்ன தேவை? குரான் தேவை. அப்போ இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பொருளாக சேர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பொருள் எப்படி மாறப்போகுது நாளைக்கு மறுமையில் நெருப்பாக அல்ல சொல்கிறான். வல்லதீர எக்ரி சுரந்தான் உலகத்தில் தங்கத்தை வெள்ளியும் பல்வேறு திரவியங்கள் எல்லாம் தேடி வைத்துக் கொண்டு அதை செலவழிக்க வேண்டிய முறை செலவழிக்கவில்லை அவர்களுக்கு நாளை மறுமை இவற்றையெல்லாம் நல்ல நெருப்பாக மாற்றி நீ எவற்றையெல்லாம் உலகத்தை சேர்த்து வைத்திருந்தாயோ இதோ உன்னை அனுபவித்துக் கொள்ள அலட்சியம் நெருப்பாக மாற்றி சூடுபடுவார். அவ்வாறு நாம் தேடிட்ட பொருள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடுறோம், எவ்வளோ சிரமப்பட்டு தேடுறோம், அவ்வளோ பொருள்களும் எப்படி மாற்றப்படுது? நரக நெருப்பாக மாற்றப்படுகிறது. மாற்றி அல்லாஹ் இப்படி சொல்றா பாருங்க, எவ்வளவு வேதனையா இருக்கும். அவ்வளவு நெருப்பா மாத்திருந்தா இதுதான் மாதிரி தேடிக்கிட்டு உலகத்துல அனுபவித்துக்கொள் என்று அல்லாஹ் நெருப்பா சூடு கூட சொல்றதா இருந்தா அவ எவ்வளவு பெரிய சிரமத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனாலதான் அல்லாஹ் உடைய எப்படி சொல்லுறாங்க, நீ உலகத்துல பொருள் ஒட்டகத்தை தேடுங்க வேண்டாம் இல்ல, தேடுவதாக இருந்தால் எதையும் படிச்சுருங்க, குரான் வசனத்தையும் படித்துக் கொள்ளுங்கள். குரான் வசதி எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ இதுதான் அசகான முதலீடு, இதுதான் உருப்படியான முதலீடு. இந்த முதலீட்டின் மூலமாக கிடைக்கிற சொல்வம் செல்வங்களும் சுகபோகங்களும் சொத்து சுகங்களும் பிள்ளைகளும் எல்லாம் உங்களுக்கு என்ன பாக்கியமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இது இல்லாமல் கிடைக்கக்கூடிய எல்லா சொத்து சுகங்களும் குழந்தை குட்டிகளும் பொருளாதாரம் எல்லாமே அமைஞ்சிடும், பாதகமாக அமைந்துவிடும். அதனால் இது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஓர முடிவெடுக்கணும். எப்படி? ஒரு நாள் அப்துல்லா மசூல் இல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்களா, நீ குரானை ஓதி எனக்கு காட்டுன்னு. யார்கிட்ட? அப்துல்லா இப்னு மசூல். அவன் சொன்னாங்க, குரான் ஆயத்தை ஓதிக்கணும், எல்லாம் தூதரே உங்களுக்கு தானே குரான் இறங்கிச்சு, எங்கிட்ட ஓச்சு, ஆமாம் அல்லாடி ஓச்சு கேட்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட அம்சம் சொல்லுவாங்களா, சூரியன் உதித்ததிலிருந்து மறைவதற்குள் நான் இந்த மார்க்க விஷயமாக அல்லாஹ் ரசூல் விஷயமாக உன்னை படித்துக் கொள்ளவில்லை என்றால் அதுதான் எனக்கு துர்பாக்கியம். இப்படி நான் முடிவு பண்ணும், காலை சூரியன் உதிக்குது மறைவு, அவர் சூரியன் உதைத்து மறைவதற்குள்ளால் நான் திருமறை குரால் வசனத்தை படித்தேன், அது நபிகள் நாயகம் சதா வாழ்க்கை வழிபொருளை படித்துக் கொண்டேன் என்ற நிலை இல்லாமல் போயிட்டா அந்த நாள் அவங்க என்னடா துர்பாக்கியமா நாள். ஒன்று நம்ம கடை கடையில் காலர் காலம் திறந்து மூன்று வரைக்கும் ஒன்று வியாபாரம் என்ன நாள் நமக்கு, அது என்ன அது ஒரு துர்பாக்கியமா நாள். அப்படி நினைப்போம் அப்படிதானே, நம்ம வேலைக்கு ஒன்று சம்பளம் கிடைக்கலனா துர்பாக்கியமா நாள். ஆனால் சஹாபி சொல்றாங்க, நான் காலை சூரிய உதித்து மறைவதற்குள்ளால் நான் அல்லாஹ்வுடைய திருவசனத்தை நபிகள் நாயகம் சதாசிவ வாழ்க்கை வழிமுறைகளை நல்லதை படித்து கொள்ளறேன்னா அதுதான் எனக்கு துர்பாக்கியம் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்மை நல்லவனாக முறையான மனிதனாக வாழ வைப்பதற்காக வந்த வேண்டாம் திருமறை குரான். ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் இது போல சபைக்கு வரும்போது முன்னாலே தயார் பண்ணி, நாளைக்கு அடுத்தவரை இருக்குது, நான் மட்டுமில்லை தெரிஞ்சு சவுளை சொல்றது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளுங்க. இதெல்லாம் நாம் இப்படி செய்யும் போது நம்மை நல்ல வழியில நேர்மையான வழியில நாம தேடக்கூடிய சுகபோகங்கள் சாதகமான வழியில் அமைந்து இம்மையில் மறுபடி வெற்றிகரமான வாழ்க்கையை தருங்கிறதுக்கு சொல்லிவிடலாம். ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் இது மாதிரி சபைகள் கலந்து கொள்வது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த சபைக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது குறிப்பேடுகளை கொண்டு வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும், அதை நாம் தெரிந்த பிறகு திரும்ப இருக்க படித்து பார்க்க வேண்டும், அதை பிறகு சொல்லணும். இப்படிலாம் பழக்கத்தை நம்ம கொள்வது நம்ம ஒரு சிறந்த அம்சத்தை கொண்டு செல்லும் என்பதை நிறைவேற்றிக் கொண்டு, அருமை சகோதரர்களே, நான் ஒரு ஆயத்து படித்தேன், அந்த ஆயத்தில் 40 அத்தியாயம், அந்த அத்தியாயத்துக்கு பேர் மூமின் ரெண்டு பேர் சொல்லுவாங்க, சில குரான்லாம் காஃபின்னு போட்டுருக்கும் ரெண்டு ஒன்று எப்படி, அது 40 அத்தியாயம். இந்த 40 அத்தியாயத்தினுடைய 7வது சனத்திலிருந்து அல்லாஹ் தால ஒரு 2, 3, 8, 9 வரைக்கும் சொல்லி காட்டுறான் சரியான வெற்றி, மகத்தான வெற்றி எது அப்படி சொல்றான். அதனால கொஞ்சம் சுருக்கமாக சொல்றேன், நேரம் ஆயிடுச்சு, எதிர முடியணும் இல்ல பேச எதிர முடிய சரி. அப்ப இந்த ஆயிரம் சுருக்கமாக சொல்றேன், மனசு வச்சுக்கோங்க. நாம நம்முடைய நம்மை போல அல்லாஹ் மனிதனுடைய அல்லாஹ்வுடைய படைப்புல முக்கியமான இந்த படைப்புகள் 3, மனிதன், ஜின்னு, மலக்கு. மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறான், ஜின்னு நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறார், மலக்கு ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த மூவரில் மலக்குகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எந்த வகையான பசியோ மனோ இச்சையோ எதுவுமே கிடையாது, அவன் உன்ன உறங்கணுமே வைக்கணுமே என்ற சிந்தனையே கிடையாது. அவங்களுடைய பணி என அல்ல என்ன சொன்னால் அதை செய்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த மலக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வலா யாரும் ஜுமுது நம்பிக்கை இல்லாதவ, அல்லாஹ்வுடைய படையா பட்டாளங்களாகிய அந்த மலக்கோட எண்ணிக்கையை அல்லாஹ்வை தவிர யாருக்குமே செய்யாது தெரியாது, அவ்வளவு மலக்கள் தான். அப்ப அந்த மலக்குகள் என்னன்னா பல்வேறு பணிகளுக்காக பொறுப்பு படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த மலக்கள் ஒரு சில மலக்கள் செய்யறாங்கன்னா மூமிகளுக்கு இறை இஸ்மாயிலுக்கு பிரார்த்தனை செய்யறதே வேற. அப்ப அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மக்கள்ல ஒரு சில மக்களுக்கு யார் பிரார்த்தனை செய்யறா, மலக்குகள். அவ மலக்குகள் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் மூமியில் இருக்கிறான். அந்த மாதிரி அம்சத்தில் சொல்லி காட்டான். எத்தனை அத்தியாயம், 40, 7, 8, 9 உங்களுக்கு படிச்சு பாருங்க. அதை எப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறோம், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ, அரிசியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மலக்குகள். அரிசிங்கிறது மிக சிறப்பான அம்சம், மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒன்று. நம்ம சிம்மாசம் சொல்லுவோம், அது நினைக்க சொல்ல முடியாது, மிக பிரம்மாண்டமான ஒன்று. அந்த அதை நாலு மரங்கள் சில மலக்குகள் சுமந்துட்டு இருப்பாங்க. அப்படி சுமக்கக்கூடிய மலக்குகள் அவர்களும் வமன் ஹவலஹு, அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்வாங்கன்னா தங்களை படைத்து பாதுகாத்து வரக்கூடிய ரப்பாய் அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருப்பார்கள். போட செய்வாங்க, சொன்ன நல்ல மகத்தான் அல்லாஹ்வை புகழோடு துதிக்கிறேன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நாக்குக்கு ரொம்ப எளிமையான, ரஹ்மானுக்கு ரொம்ப பெருமை பிரியமான, திராசில் அல்லாஹ்வுடைய நாளின் மறுமையில திராசில் ரொம்ப கனமாக ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு கலிமா என்னது, சுபஹானல்லாஹ் பிஹம்தி, சுபஹானல்லாஹ் அல்அஸீம். இதுல வாட்ஸ் இருக்கும்னா சொல்லிட்டு இருக்கோம், சுபஹானல்லாஹ் பிஹம்தி, சுபஹானல்லாஹ். இன்னும் மட்டும் சுபஹானல்லாஹ் பிஹம்தின்னு ஒரு ஆள் காலையில மாலை 100 தடவை சொன்னா அவருடைய கடலுடைய அளவுக்கு பாதம் மன்னிக்க முடியல சொல்றான். ஏதோ சுபஹானல்லாஹ் வபிஹம்தி, அல்லாஹ்வை போடுவதோடு அவனை துயர்த்து கொண்டிருக்கிறேன் கடந்தோம். அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், எந்த குறையும் இல்லாதவன் என்று இப்படி ஒரு நாள் தூதர் சொல்லிட்டு இருந்தா நம்ம பாவங்களை அழிக்கப்படலாம். இந்த மாதிரி மலக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு யுக்மினோ நம்பிக்கை, அல்லாஹை நம்பியே வாழ்கிறார்கள். வாழ்கிறாரோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். மலக்கள் ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, மூமின்களுக்காக யார் அல்லாஹ் நம்பி வாழ்றாங்க அவங்களுக்காக யாரு நம்ம பாவத்தை மன்னிச்சிருன்னு துவாக்குறான். என்ன சொல்லி என்ன சொல்ற நம்பரா அவங்களுக்கு யாருலாம் இவளை படைத்து பாத நாயனே வசியத்த குள்ள செய்ய ரஹமத்தன் வாழ்வன், நீ விசாலமானவன், உன்னுடைய ஞானமும் உன்னுடைய அருளும் பறந்து விரிந்திருக்கிறது. அது 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 இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா இடத்துல அறிவும் உடைய ஞானமும் உன்னுடைய அருளும் பறந்து விரிந்திருக்கிறது. எதே ஃபஃபிர் லில்லதீன தாபு, அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க யாரெல்லாம் தவறை உணர்ந்து திருந்திக் கொள்கிறார்களோ அவருடைய பாவத்தை யாரெல்லாம் மன்னித்து விடு. மூமின்கள்ல அல்லாஹ் நம்பி வாழக்கூடிய மக்கள்ல யாருக்கா துவாச்சிக்கிறாங்க, யாரெல்லாம் தவறை உணர்ந்து திருந்தி வருந்தி வருகிறார்களோ அவளை பாவத்தை மன்னித்து விடு. அப்ப மனுஷங்களிலேயே தவறு செய்யறோம், தவறு செய்யக்கூடியவர்களை திருந்திக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக என்ன செய்யறாங்க மலக்கள் துவாச்சிக்கிறாங்க, யாரெல்லாம் பாவத்தை மன்னிச்சிரு. அப்ப மூமியன்கள் சொன்ன இந்த மூமியன்கள் தவறுகளை உணர்ந்து திருந்தி கொள்ளக்கூடியவர்கள். அப்ப தவறுனா நமக்கு என்னன்னு தெரியணும், தவறு என்னன்னு தெரிஞ்சாதான் என்ன செய்வோம் மன்னிப்பு கேட்போம். இன்னைக்கு நம்ம நிறைய தவறு செய்யறவங்க என்ன செய்யறது மன்னிப்பு கேட்கறதே இல்லை. உதாரணமா நாம ஒரு தொழுகை தவறிட்டா, அது மாதிரி நல்ல விஷயங்கள் தவறிட்டா அதுக்கு வருத்தப்படுறது இல்லை. சரி தோறும் பஞ்சு தொழில தோடு சேர்ந்து தொழுகலாம், தோடு அசை எப்படி நினைச்சு வரோம், ஆனா இதுக்கு வருத்தப்பட எப்படி நம்முடைய உலகத்துல பொருளாதாரத்துல நஷ்டம் ஏற்படும் போது நாம் சார்ந்திருக்கிற துறை நஷ்டம் ஏற்படும் வருத்தப்படுறோமோ அது மாதிரி நீ பஞ்சு தொழில் ஜமாத்துக்கு போக முடியலையே, அந்த ஜமாத்துக்கு பின்னால் மாதிரி இருக்கிற செய்யலையே அப்படிங்கிற வருத்தரிசம் வரணும். ஏன், இதுதான் நம்முடைய அசலான முதலீடு, இதுதான் நாளைக்கு நம்ம வறுமையில நமக்கு எல்லா வகையான வெற்றி வாங்கி தரக்கூடியது. அதனால இதில் நமக்கு கவனம் எடுத்து இதுக்காக வருந்தல் மனிதனுக்காக. மனிதன் வந்து மனிதர்களிலேயே சில பண்புகள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து மனிதன் நஃப்ஸு அம்மாரத்தும் மிஸ்ஸுல்லாம் கூட சொல்லி காட்டுறான், எதை செய்தாலும் தீமையை தான் செய்வான். அது தீமையை செய்யறோம் அது என்ன செய்யறது இல்லை, படிப்பிலை பெறது சில பார்க்கறோம் இல்லை, பாய்ப்பு இவ்வளோ மோசமாக இருக்காங்க கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, அறிவில்லையா இவனுக்கு எவ்வளோ நம்ம திட்டுறோம். மாடு மாதிரி வந்து மனசில் சொல்லுவோம், மனுஷன் தெரியுது என்ன சொல்லுவோம், மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறான். அப்ப அவன் மாடு மாதிரி ஆக்கிறான். அப்ப மனிதர்கள்ல சிலர் தவறை உணராதவர்கள், இன்னும் சிலர் லவ்வாக சொன்னா தவறு செய்வாங்க, ஆனா செய்யும்போது உள்ளுணர்வு ஆக தவறு செய்யட்டமே தவறு செய்யட்டமே என்ன இது உள்ளுணர்வு. இன்னொரு நப்சு தவறு செய்யக்கூடாது என்று தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இப்படி மூணு வகையான அந்தஸ் இருக்கு. அதில் நாம இந்த மாதிரி சிந்திச்சு பார்க்கும் போது நாம தவறு செய்யக்கூடியவர்கள் அது தவறை வருந்து கொண்ட நிலைக்கு அது உயர்ந்த நிலை. அதனால ரசூலுல்லாஹி சொல்லும் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் அஸ்தகஃபிருல்லாஹ் வதூபிலைன்னு சொல்லுவாங்க. காலையில் மாலையிலும் நூறு தடவை, ரெண்டு நிமிஷம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் அஸ்தகஃபிருல்லாஹ் சொல்லி பாருங்க, ரெண்டு மூணு நிமிஷம் சொல்லிடலாம். காலை மாலை பழக்கமாக கொண்டு வரணும். அதை சொல்லும் போது அர்த்தத்தோடு அஸ்தகஃபிருல்லாஹ், யாரெல்லாம் நான் உடத்தில் என்னுடைய தவறுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன், வதூபிலைஹி அந்த தவறிலிருந்து நான் மீண்டும் திரும்பி வந்து விட்டேன்னு சொல்லணும். அஸ்தகஃபிருல்லாஹ் வதூபிலைஹி, அல்லாகவே உலகத்தில் நான் பாவத்திற்காக மருந்து மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய தவறை விட்டு திருந்தி வந்து விட்டேன் வந்து விடுகிறேன். இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்லுவாங்க, காலையிலையும் மாலையிலையும் சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா இந்த வார்த்தையை சொல்லும் போது உள்ளங்கள்ல என்ன எண்ணம் ஏற்படும், நான் என்ன தவறு செய்யறேன், யாரெல்லாம் நான் தவறு மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும், அல்லாவுக்கு என்ன தவறு செய்யறேன், அல்லாவுடைய அடியாளுக்கு என்ன தவறு செய்தேன். நான் உலகத்தில் வாழும்போது நம்முடைய கூட்டு வாழ்க்கையில் மனைவி தாய் தந்தை அண்ணன் தம்பி நண்பர்கள் இப்படி பல பேர் தொடர்போடு வாழ்றோம், முதலாளி தொழிலாளி நம்ம சக தொழிலாளி இப்படி பல விதம் அவன் பல பொறுப்புகள் வாழ்றோம். இப்படி வாழும்போது அஸ்தகஃபிருல்லாஹ் என்று சொல்லும்போது நாம் யாருக்கு என்ன தவறு செய்தோம், நம் வணக்க வழிபாடுகள் என்ன குறை செய்தோம், நம்முடைய தொடர்பு கூடியவர்களுக்கு என்ன குறை செய்தோம், நம்முடைய வேறு எந்த அளவுக்கு குறை வைத்தோம், இதையெல்லாம் நினைத்து நாம் வந்து அதுக்காக மன்னிக்கணும். அதிலிருந்து திருந்து வேணும். அப்படி திருந்திட்டா தாய்வு கமல்லா தம்பல ஒரு சில சொன்னாங்க, யார் தௌமாச்சிகிற பழக்கத்தை இந்த மாதிரி அல்லாட மன்னிக்கிற பழக்கத்தை வச்சுருக்கிறாங்களோ அவர்கள் குற்றமற்றவனை போல ஆகிவிடுகிறான். நம்ம எப்போலாம் தௌமாச்சி அஸ்தவர்கள் அச்சுப்படி அசவ சொல்லிட்டே இருக்கிறோமோ அப்படி சொல்ல சொல்ல நாம் செய்த தவற உணர்றோமோ அது தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது நாம் குற்றமற்ற ஆளாக மாறிவிடுறோம். குற்றமற்ற ஆளாக மாறிட்ட என்ன கிடைக்கும் நிறைய பேர் தெரியல. குரானை படித்து பார்த்தீங்கன்னா குற்றமற்ற வாழ்க்கை கிடைச்சிட்டா அவன் கிடைக்கிற பாக்கியம் பெரிய பாக்கியம், மனிதன் கிடைக்கிற எல்லா வகையான பாக்கியங்களையும் அல்ல இதுலன்னு சேர்த்துக்கிறான். இது மன்னிப்பு. மன்னிப்பு கேட்கிற பழக்கம் வந்து பாவம் மன்னிக்கப்பட்டுட்டா அவர் கிடைக்கிற வகையாக சொல்றான். முதல் பாக்கியம் ஒரு ஊர்ல ஒரு கிராமவாசிகள்லாம் தவறை உணர்ந்து மன்னிக்கிறாளர்னு வச்சுங்க, அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு அந்த ஏரியாவுக்கு வீட்டுக்கெல்லாம் என்ன வேணும், மழை பாருங்க மழை வறக்கத்தான மழை. முதல் செலுத்தல சொல்றான் பாவம் வந்து பாவத்தை நிறைச்சி வருந்தி மன்னிப்பு கூட்டம் இருந்தால் அங்கே கிடைக்கிற மழை இருக்குத பயனுள்ள மழையாக தேவைக்கேற்ப மழையால் கொடுப்பாங்களாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும், ஆனால் என்ன ஆகும், அதனால பெரிய சேதம் ஏற்பட்டு போயிடும். கிடைக்க வேண்டிய பருவ காலத்தில் மழை இல்லாமல் பருவம் இல்லாத மழை வேணும் வேணும் மழை வேணும்னு எதுவும் விரும்பினா கூட நிறைய அழிவு ஏற்பட்டு போயிடும். மழையினால் சாலை ஒழிஞ்சு ஒழிது ஏன்னா பயிர் அழிஞ்சு போயிடுது, இதெல்லாம் காரியங்கள் அப்படியே ஆகிப்படுது. அப்போ மழையினால் பலன் கிடைக்க வேண்டிய மழை நமக்கு பாதகமாக அமைந்தது. இதுக்கு என்ன காரணம், அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது அவர்கள் அவருடைய தவறை உணர்ந்தலை. அப்போ தவறை உணர்ந்து அதற்காக மன்னிப்பு கேட்டு வருகிற மக்களுக்கு வாழ்ந்து வருகிற மழையும் பயனுள்ள மழையாக இருக்கும். அதே போல் அவர் கிடைக்கிற குழந்தை செல்வம், பிள்ளைகளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டான் பாருங்க, அவன் பிள்ளை கிடைச்சது அதோட கவலைப்படலாம், இவனை போய் பித்தனைன்றான். எப்பா இவனால இருக்கிற தொல்லை தாங்க முடியலங்கிறான், பெறாமந்தாலும் தோல்மன்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த குழந்தையோட சேட்டை அவ்வளோ இருக்கு. இல்லை இந்த வேண்டிய பிறாத அழகா அந்த அலகமதில் இருந்துருங்க பிள்ளைகளை படகுங்க. அலகமதில் வன்னாசி ஆர்த்தி சுறா வந்து பெரிய சுறா, இது நிறைய ஆளுமே தடுமாறும். அழகா தவறு இல்லாமல் போயிட்டாங்க. ஏன்ப்பா தொலைவர்கள் கேட்டேன், நீங்க போனது தெரியலன்ட்டேன். பையன்கள் நல்ல இந்த காலத்தில் பையன் இருக்காங்களே தவறே சொல்ல மாட்டாங்க, தவறு ஒத்துக்கவே மாட்டாங்க, டக்கு வேற சொல்லுவாங்க. ஏன் என் பேர்த்தி மூணு வயசு தான் வச்சுங்க, தொழுது இருக்கு நல்ல தொழுதுன்னு சொல்லி தொழுது முடிச்ச உடனே நான் என்ன கேட்டேன், தொழுத உதிச்சேரிய நீ என்ன கேட்டேன், என்ன பதில் சொல்லுங்க, நான் தயமிச்சிட்டேன்ல உடனே. எனக்கு ஆச்சரியம், எப்படி பதிலாக எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ குழந்தைகள் விட சுவா 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 எப்படி வருது கேட்டால் நம்மளை விட சிறந்த விஷயம். நமக்குலாம் தயமத்தை பற்றி ரொம்ப காலம் தெரியாது, ஆலிம் சார் வரோட தெரியும் தயமை தெரியாமல் இருந்துச்சு. உடனே சொல்லுது தொழுவை பக்கத்தில் அழகாக தொழுச்சு, தொழுது முறையோடு அழகாக தொழுது முடிச்சிச்சு. ஆனால் ஓச்சி நான் பார்க்கல, அவசரமாக தொழுது இருக்குது. இன்னும் நீ தொழுதை ஓச்சி இல்லையே, ஓச்சியை தொழக்கூடாது, நான் தயம் செய்யிட்டேன்ல. அது மாதிரி அவனை எப்போ அவன் ஷாவுக்கு போனான் பார்க்கல என்ன, அது நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் போயிட்டீங்கள பிள்ளைங்க படங்க ஷாவில். ஏன்னா குழந்தைகளை என்ன 7 வயசு வரைக்கும் சொல்லணும், தொழுகளுக்கு தொழுவு போ, தொழுவு போன 7 வயசுல ஆரம்பிச்சிடும். தொழுவு போன 7 வயசு சொல்கிறதா இருந்தால் சரலாசி அரிசி பாருங்க எவ்வளோ சிந்தனை கிடையாது. 7 வயசில் குழந்தை துள சொல்றதா இருந்தால் அந்த குழந்தை என்ன இருக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், துளுவை தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஆள் இல்லை அது மாதிரி இருக்கணும், துளை தெரியணும்ல. என் துளை சொல்லுங்க, எப்படி எனக்கு துளை தெரியாதுன்னு சொன்னான்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன அர்த்தம், துளுகி அதற்கு முன்னாலே படித்து கொடுத்து விடுங்கள். நீங்கள் நாம பிள்ளைகள்ட்ட இதை மட்டும் சொல்ல மாட்டோம், இது குரான் வருவதையோ துளுவதையோ சொல்லி விடுறது இல்லை, அதுக்கு மட்டும்தான் ஆள் தேடுவோம். என் பிள்ளைக்கு ஒரு ஆளே இல்லைங்க. அப்போ என்ன அர்த்தம், தெரியுது சாப்பாடு பற்றி தேடுறோமா, அது பிள்ளை படிக்கிறது யாராவது தேடுறோமா, அதெல்லாம் நம்ம செய்யணும். இதுக்கு மட்டும்தான் ஆள் கிடைக்கும். ஆனால் டியூஷன் படிச்சு கொடுத்தெல்லாம் காசு கொடுத்து எப்படியாவது சேர்த்து வச்சிடறாங்க, இதுக்கு ஓசி ஓதி கொடுத்தா கூட ஆள் வரமாட்டேன். அப்போ இதை பற்றி நம்ம சரியாக புரியல. ஆனால் பிள்ளைகள் வளர்க்கும் போது நான் போகும்போது பிள்ளைங்க செய்யுங்க, துளவை கூப்பிட்டு போவேன், வாங்க துளவு கால் எழுப்பணும், இல்லை அந்த அப்படி பழக்கணும்னு சொன்னால் அந்த குழந்தை அவங்க இல்லை வர சும்மா அழகாக சின்ன பிள்ளைகளே நம்ம துளவு துளையை பார்த்து செய்யுங்க, அழகாக துழுவுது இன்றைக்கு. நம்ம ஒரு காலத்தில் கை கட்டி தங்க தொழுவு முறையே தெரியாமல் இருந்தோம், ஆனால் பிள்ளை இன்றைக்கி நம்ம தொழுகிறத பார்த்து வீட்டை தொழுதல் சிறப்பு அம்சத்துக்கு காரணம், நம்ம தொழுதல் பிள்ளைங்க செய்ய நம்ம கூட நின்று தொழுதுங்க. அதனால் பிள்ளைகள் தவறக்கூடாது, போகும்போது பள்ளிக்கு வா என்று கூப்பிட்டு போகணும். சின்ன பிள்ளை விடாதீங்க, சின்ன பிள்ளை இன்றைக்கி அதில் வந்து நல்லா நல்ல பெரிய ஞானம் இருக்குது, நல்ல விளக்கு இருக்குது, அவங்க நல்ல சிந்தனை உள்ள இருக்கிறாங்க. அவங்க பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்து அவ்வளோ பேசலாம். அதனால் அவங்களை இந்த காலத்தை பழக்கணும்னு சொன்னால் தொழுகையோட பழக்கி அந்த தொழுகை சொல்லி அவங்க நல்ல ஒரு பிள்ளைகளை வளருவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை அவங்க சொல்லிக் கொடுங்க. அப்போ இந்த தவறு என்றால் நமக்கு தெரியும், அப்போ நம்ம பிள்ளை நமக்கு சாதகம். அது மாதிரி தோட்டம் துறவுகள் வாசல் வாய்ப்பு வசதி நிறைய நம்ம கிடைக்கணும் சொன்னால் அல்லாஹ்வுடைய மருந்து பாவம் நிற்கணும். பாருங்க ஒரு மனசு பெரிய வீடு கட்டிடுவான், 2 மாடி மட்டும் கட்டிடுவான், ஆனால் மாடியில் ஏற முடியாது. ஏங்க ப்ரெஷர் மேலே என்ன கிளற முடியாது, தலை சுற்றிடும். 1000 பேருக்கு பிரியாணி போடுவான், 2000 பேருக்கு வாங்கி போடுவான், ஆனால் பிரியாணி சாப்பிட மாட்டான். எனக்கு சாப்பிடலையா, அது ஏன் கறி குளோஸ்ட்ரால் இருக்குது, என்ன டாக்டர் சொல்லிட்டா என்ன வெறிஞ்சு விட நீங்கள் கேப்பெல்லாம் நீங்கள்தான். இப்போ இவ்வளோ சொத்து இருந்து என்ன செய்ய நிற்கிறேன். அப்போ நம்ம கிடைக்கிறத நம்ம அனுபவிக்கிறதுக்கும் வேணும்டா, அல்ல என்ன பாவம் இல்லை, அல்ல சொல்கிறான் நீங்கள் என்ன பாவம் என்று கேளுங்க, தவறை விட்டு திருந்துங்க. அப்போ இப்படியெல்லாம் திருந்தும் போது முதல்ல என்ன என்ன அருள் என்ன அருள் கிடைக்குது, வர்ற தண்ணி நமக்கு பறக்கத்தான தண்ணி, நம்ம கிடைக்கிற பிள்ளைகள் நமக்கு சாதகமான பிள்ளைகள், நம்ம கிடைக்கிற தோட்டம் துறவுகள்லாம் நமக்கு சாதகமாக அமைகிறது. அப்போ இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் சாதகமாகவருக்கு தௌபா முக்கியமான. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் பழக்கம் சார் அஸ்தவர்கள்லாம் பார்த்து போய் காலையிலே மாலையிலே ஒரு நூறு தடவை நாம் நம்முடைய மனை மக்களை சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கணும். ரெண்டு வாரம் தானே அஸ்தவர்கள்லாம் பார்த்து போய் யாரெல்லாம் நான் தவறுக்காக திருந்தி மன்னிப்பு கேட்கிறேன், அதை விட்டு நான் திருந்தி வந்து விட்டேன் வந்துவிடுகிறேன் என்று இப்படி சொல்கிற பழக்கம் நம்மளோட அவர்கள் வந்தால் நம்ம கண்டு நமக்கு யாராருக்கு தவறு செய்தோங்கிற உணர்வு வரணும். அதனால தான் சூசரதாச சகாபாக்கள் பாருங்க அவங்க எப்படிலாம் தவறுக்கு வருந்திருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு இடத்துல ரெண்டு மூணு சகாபாக்கள் பேசியிருக்கிறாங்க, பிலால் இல்லாதவானும் சல்மான் இல்லானும் ஹப்பாம் இவங்கெல்லாம் வந்து சகாபாக்கள் அடிமைகளாக இருந்தவங்க. இந்த அடிமைகளை கூட உரிமை விட்டவங்க யாரு? அவங்க இல்லை, அவன் காசு வச்சு இவங்க எல்லாம் செய்தாங்க, உரிமை விலை கொடுத்து வாங்கி வாங்கி உரிமை விட்டான். இவங்க இந்த மாதிரி ரோடு நின்று பேசிட்டு இருக்கிற போது அந்த இடத்துல அவ்வளோ பேசிட்டு இருக்கிறான். அவன் பேசிட்டு இருக்கிறப்ப என்ன செய்தாங்கன்னு சொன்னா அந்த வழி அபு சுஃபியான் போற. அபு சுஃபியான் வந்து பிற்காலத்தில் மக்கா வெற்றி அடைந்த இஸ்லாமர் ஆரம்ப இஸ்லாமத்தில் வரல. அவர் அந்த வழியா போகும்போது இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பேச்சு தட்டின பார்வை அவர் மேல விழுந்த உடனே சொல்றாங்க, அல்லா இவரை தான் விட்டு வச்சிருக்கிறாங்க, அல்லாவுடைய எதிரி இவரெல்லாம் கொண்டு ஒழிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்தளவுக்கு கோபம் என்னென்னா இஸ்லாத்தில் வந்த பிறகு பெரிய தொல்லை கொடுத்தவங்களுக்குலாம் அவங்களும் ஒரு காரணம் இருந்தான். இதை சொன்ன உடனே இல்லை அவங்களை கேட்குறாங்க, என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, அவர் குறைசி ஒரு தலைவர் இல்லை அவர் பார்த்து சொல்லலாமா அப்படிங்கிறான். ஏன்னா குறைசி தலைவரில் ஒரு ஆள் யாரு? யாரு? அபு சுஃபியான். அப்போ குறைசி தலைவரை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னதுனால இவங்க யாரும் ஆட்சேபிக்கிறது, நீங்கள் நல்லா பேசுறீங்க அப்படிலாம் சொல்லவும் இல்லை. யாரு? ஹப்பாபு பிலாலு சல்மான் அவங்க சொல்லவும் இல்லை. ஆனாலும் அவ்வளோ உள்ளத்தில் ஒரு தேசம் ஒரு நிழல் ஏற்படுச்சு. நம்ம சொன்னமே இது சரியாக தவறா பாருங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு சாதாரண விஷயம் நம்ம சர்வசாதாரணமாக என்ன பேசிடுறோம் திட்டம் வச்சுருந்தோம் அது கவலைப்படுறதே இல்லை. அவங்க இப்படி சொன்ன ஆள் கவலைப்படுறாங்க. ஆனால் ஆள் எப்படிப்பட்ட ஆள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்றே சொல்லப்பட்ட முதல் ஆள். எந்த அளவுக்கு சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்களில் எனக்கு துணை நின்ற அத்துணை பேருக்கும் அவர்கள் செய்தக்கு பிரதி உபகாரம் நான் செய்து விட்டேன். யாரை தவிர? அவங்களை எல்லாரும் செய்யணும். அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, மிக ரசூலோட நெருங்கி தோணும். ரசூல் சிராஜோட வரலாறு படிக்கும் போல யார் மேலும் சேர்ந்து வரும்? அந்த அளவுக்கு முக்கியமான அப்படி ஆளு என்ன யோசிக்கிறாங்க, நான் இப்படி சொன்ன சரியா தவறா அப்படி யோசிச்சுட்டு வீட்டுக்கு போகல. பாருங்க உள்ளத்துல எந்த உடல் ஏற்படுதுங்க, நேரம் ரசூலாண்ட வந்துட்டான். அல்லாவின் தூதரே நாங்களாம் இப்படி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி பேசிக்கொண்டு இருக்கிற போது அவங்க என்ன செய்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. சொன்னப்போ நான் என்ன செய்ய, ஏப்பா இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டேன். இது சரியா தவறா? சுபகாரம்தான் பாருங்க உள்ளத்தை இன்னும் உணர்வு ஏற்படும். ஒருவேளை நம்ம சொன்ன வார்த்தையினால அவங்க உள்ளத்துல ஏதாவது தவறு வருத்திருப்பாங்களோ, இனி யாரும் சந்தேகம் வந்திருக்கோம், அவங்க சந்தேகம் அவங்க சந்தேகம் வந்தா இது ஒரு தவறு தாரன்னு நினைக்கிறாங்க. அப்ப ரசூஸ் என்ன சொன்னாங்க பாருங்க, நம்ம கூட ஒரு முக்கியமான கேள்விகளை அவர் தகுந்த மாதிரி சொல்லிடுவோம். ஏன்னா அப்படி மசாயில் மாதிரி தீர்ப்பு நிறைய தீர்ப்பு மாறி தீர்ப்பு வருது. கோர்ட் வரைக்கும் பார்க்குறோம், முக்கியமான ஒரு தீர்ப்பு மற்றொரு தீர்ப்பு வருது. ரசூலா சொல்கிறாங்க பாரு, எவ்வளோ முக்கியமான ஆள் அவங்களுக்கு சொல்கிறாங்க, அவங்களுக்கே நீ சொன்ன இந்த வார்த்தையினால அவர்களை கோபமடை செய்திருந்தால் விற்பனை செய்திருந்தால் நீ அல்லாவே விற்பனை செய்து விட்டாய். அவன் சொன்ன வார்த்தையினால அவங்களுக்கு மன வருத்தம் தான். அது யாரை மன வருத்தம் பண்ணுற மாதிரி ஏன் சொன்னாங்க, நாளைக்கு இதனால் நீ கேள்வி கேட்கப்படுவாய். சரிசான வார்த்தை, அந்த வார்த்தை நம்ம யாரை பார்த்து சொன்னோமோ அவங்க திருப்தி படலைன்னு சொன்னா அதுனால மரபே பிரச்சனை குறித்தார்கள். அவரை தவறு எப்படி உணர்த்தலாம் பாருங்க. நாம ஒரு மனுஷன் பேசும்போது கூட அந்த வார்த்தைனா அவனுடைய மனசு புண்படியா பேசிருந்தா அவன் என்ன செய்ய அதுக்கு மன்னிப்பு நம்ம கேட்கணும். அவன்கிட்ட மன்னிப்பை நினைக்கூடாது. அப்படி நினைச்சா அதனுடைய பாதை எங்க வரும்? நாளை மருமையில் வரும். அப்போ இந்த மலர்கள் துவாச்சி எப்படி துவாச்சிடறாங்க, யாரெல்லாம் யாரெல்லாம் தவறை விட்டு திரிந்து வருகிறார்களோ அவனை பாவத்தை மன்னிப்பாயாக. அப்படி வந்து பத்தவோ சபீலக அல்ல எப்படி அழகாக இருக்குது, நல்ல மனசு பதிவு வைக்கிறான் பாருங்க. அப்போ அல்லாவுடைய மலக்குகள் நமக்கு துவா செய்த என்ன முதல் சடத்தினதே தௌபா செய்யணும். நாம் செய்கிற தவறுகளுக்காக அல்லாஹ் செய்ய வேண்டிய தவறாம் மனுஷன் செய்ய தவறாம் தவறுகளாக வருந்தணும், வருந்து திருந்தணும். அப்படி திருந்தவங்க செய்கிறாங்க நான் மன்னிப்புக்கிறான். அப்படி திருந்தக்கூடிய வத்தவோ சபீலக்க அவங்க என்ன செய்யறாங்க, உன்னுடைய வழியை பின்பற்றுகிறார்கள். அப்ப இந்த மார்க்கம் வரும்போது இஸ்லாமின் வரும்போது தொழுகையோ நோன்போ சக்காத்தோ ஹஜ்ஜோ குரானோ வேறு எந்த நன்மையாக இருந்தாலும் அந்த நன்மையை செய்யும் போது யாரை பின்பற்ற செய்யணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி. அப்போ குர்ஆனை ஹதீஸை தெரிந்து நாம் செயல்பட ஆரம்பித்தா நமக்காக மறக்கிற துவா செய்கிறாங்க. அதோட வக்கீம் அதாபன் ஜஹீம், யாரெல்லாம் அவளுடைய பாவத்தை மன்னித்து அவள் நரகத்தை பாதுகாப்பாயாக. ரப்பனா இவளை படைத்த நாயனே, அதுகும் ஜன்னாத்தி அதிலத்தை வாழ்த்தவும், நீ அவளுக்காக எந்த உயர்ந்த நிரந்தரமான சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறாயோ அந்த சொர்க்கத்தில் அவள் நுழைவிப்பாயாக. அவன் சலக மின் ஆபாய் பஸ்வாதியும், இன்னும் அவளுடைய பெற்றோர்கள் மறைமார்கள் கணவன்மார்கள் உதவியது பிள்ளைகள் இவர்கள் யார் நல்லா நடந்துட்டாங்களோ அவனை சேர்ந்து சொர்க்கத்தை நுழைப்பாயாக. இன்னக்கு அந்தல் அசீசு ஹக்கீம், நின்ன யாரு மிகப்பெரிய ஞானமிக்கவன், பெரிய அதிகாரமுடையவன். வக்கீம் செய்யாத் அவளை தீவிட்டவளை பாதுகாப்பாயாக. வமன் தக்கி செய்யாத்தியவுமே பக்கத்து ரஹீம் தகு, யாரெல்லாம் நீ பாவத்தை மன்னிச்சிறையோ அவனுக்கு நீ அருள் செய்து விட்டாய். அப்ப அல்லாவுடைய அருள் வந்து கிடைக்கின்றா என்ன வேணும் அவனுக்கு? அல்லாவுடைய மன்னிப்பு. அப்ப அல்லாஹ் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறானோ அவங்க அருள் பெற்று விட்டார்கள். இப்படி அருள் பெற்றுட்டா இதுதான் மகத்தான வெற்றிகள். அப்ப மிகப்பெரிய வெற்றிங்கிறது உலகம் எல்லாம் நான் வெற்றி பெற்ற வெற்றி சொல்லியிருக்கிறான். ஆனா மிகப்பெரிய வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய முன்னில் போகிற போது அல்லாஹ் நம்முடைய பாவம் என்ன செய்யணும்? மன்னிச்சிருக்கணும். அப்ப என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அந்த மன்னிக்கப்பட்ட பிறகு நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து வந்தது போனால் அது என்னது? மிகப்பெரிய பாக்கியம். நம்ம கிடைக்கிறது யார் கிடைக்கணும்? நம் மனைவி கிடைக்கணும். நம் மனைவி யார் கிடைக்கணும்? தாய் தகவல் கிடைக்கணும். இப்படி எல்லாம் பிள்ளைகள் இப்படிலாம் ஆசைப்படுற பாருங்க, இதுக்காக முயற்சிகள் பாருங்க. இந்த முயற்சி தான் என்னது? மகத்தான வெற்றி. வேற உலகத்தில் வேற எந்த வெற்றியும் பெரிய வெற்றி இல்லை. நம்ம பிள்ளைக்காக எதை தேடி வச்சாலும் உபாரம் செய்தாலும் வேற எந்த உலகம் செய்தாலும் கூட நீ கொஞ்சம் கற்பனை வசப்பட்டு பாருங்களேன், நம்ம நல்ல பிள்ளைகள் வளர்த்துட்டோம். நல்ல மிகப்பெரிய செல்வாக்குல பெரிய பெரிய படி படிக்க வச்சோம், பட்ட படிப்பு எல்லாம் படிக்க வச்சிடும். நம்மளை வந்து எல்லா கஷ்டப்பட்டுட்டோம். எதை படிச்சு கொடுக்கல வச்சுக்க, நல்லா பாதுகாக்கணும். நாளைக்கு மறுமையில் ரெண்டு பேர் நிற்போம், அப்படிதானே? நாம நிற்போம், யார் நிற்பா? நம்முடைய பிள்ளை நிற்பான். நாம ஒரு வேளை படிச்சிருந்து நம்ம படிக்க வந்து அது வேறு விஷயம். நம்ம ஒரு வேளை படிச்சிருந்து பிள்ளை படிச்சுட்டு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்ல தெரியுமா? ரப்பனா இன்னா அத்தானா சாத்தனா குபரான பவல்லூர சவியிலா, யாரெல்லாம் இந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, இந்த பெரியவர்கள் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு உலகத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்தோம். அவங்க வேற எல்லாரையும் சொன்னாங்க, எதை சொல்லி தரல, இது மாதிரி சொல்லி தரல, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். மாறணும். அதுதான் செய்யணும். ஆர்த்தியும் லேஃபையும் இல்லாதா இவர்களுக்கு இரண்டு மடங்கு தண்டனை எங்களை விட கொடு. பார்த்தீங்களா, நம்ம வாப்பாச்ச, நம்ம உமா வாச்ச, யாரெல்லாம் அவங்க தாய் தந்தர்கள் அவங்க செய்து பார்த்து மன்னிச்சுகள் மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்களா? இதை சொல்லி கொடுக்காம இருந்துதான். அப்போ டாக்டராக இன்ஜினியர் இன்னைக்கு சுமாரம் தான் எட்டபடி வேதனையாக இருக்குது. நம்ம பெண்கள்லாம் வயது வந்து பெண்கள் என்ன செய்கிறாங்க? மாற்று மாத்திரம் ஓடிடுறாங்க, ஓடி கோயிலில் போய் திருமணம் செய்கிறாங்க. பெற்றோர்கள் கழுது கதறி அழுது வந்துடுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. அப்போ அப்படிலாம் பிள்ளைகள் உருவாகிட்டாங்க. அப்போ இந்த கலாச்சாரத்துக்கு என்ன காரணம்? இஸ்லாமிய கலாச்சாரத்தை போதிக்காதனால, அல்லாஹை பற்றி ரசூலை பற்றி போதிக்காமல் வளர்த்த காரணத்தினால நம்முடைய குழந்தைகள் தரதலையாக வாழ்கிறார்கள். குழந்தைகள் இந்த உலகத்தில் நமக்கு நேர் மாற்றமாக அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக வாழ்கிறாங்க, நரகத்துக்குள்ளே வாழ்கிறாங்க. அதனால் நான் பெற மிகப்பெரிய பாக்கிய வெற்றி என்ன? நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய முன்னில் நிற்கிற போது நம்முடைய பாவனை செய்யப்படணும், மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி மன்னிக்கப்பட்டிருந்தால் நாமும் நம்முடைய தாயந்தர்களும் மலை மக்களும் சேர்ந்து சொல்கிற போகிற பாக்கியம் தான் மிகப்பெரிய பாக்கியம். எனக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் மரணத்திற்கு முன்னால் நாம் செய்த தவறுகளை உணர்ந்து புரிந்து அதற்காக மன்னிப்பு கண்டு திருந்தி நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நாமும் நம்முடைய மறை மக்களும் நம்முடைய பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து சொர்க்கம் செல்கின்ற வர்த்தான வெற்றி பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கிரவானாக. என வேண்டிய உரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.